ಶ್ರೀವಿಟ್ಟು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯ ಕಮಲಾನಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ವೇಯರ್ಬುಹಳ್ವಿಲ್ಲಿ ಪುತ್ತೂರಾಡಿಪ್ಪೂರಂ ಮೇನ್ಮೇಲೂ ಮಿಗ ವಿಳಂಗ ವಿಟ್ಟು ಚಿತ್ತನ್ ತೂಯ ತಿರುಮಹಳಾಯ್ ವಂದ ಅರಂಗನಾರ್ಕು ತುಳಾಯ್ ಮಾಲೈ ಮುಡಿಜೋಡಿ ಕೊಡುತ್ತ ಮಾವೇ ನೇಯಮುಡಂತಿರುಪ್ಪಾವೈ ಪಾಟ್ಟಾರೈಂದುಂ ನೇಯ್ಯುರುತ್ತ ದಯ್ಯರು ದಿಂಗಟ್ಪಾಮಾಲೈ ಆಯಬುಹಳ್ ನುಟ್ಟುಡು ನಾಪತ್ತಿ ಮೂಂದುಂ அன்புடனே அடியேனு கருள் செய்னியே மாயனை மன்னும் வடமதுரைமைந்தனை தூய விரணியேல் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூமல தூபித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் இந்தனவும் தீயினின் தூசாகும் செப்பேலோரிம்பாய். ஐந்தாம் நாள் பாட்டு மாயனை மன்னும் வடமதுரவைந்தனைங்கிற பாசுரம் இன்னைக்கு. முதல் பாசுரத்தில் ஆண்டாள் அந்யாபதேசத்தாலே, அதாவது பிறர் மொழி பேச்சாக பேசுவதற்காக தன்னை பகவானுடையதான குணானுபவங்களில் ஈடுபட்டிருக்கிற ஒரு இடைச்சியினுடைய திருவாயற்பாடியில் இடைச்சியினுடைய தன்மையை தான் அடைந்து அந்த பாவத்தை ஏறிட்டு கொண்டு அதில் திருவாயற்பாடியில் மழை இல்லை என்கிறதான ஒரு வியாஜத்தினால மழைக்கு வேண்டி ஒரு விரதத்தை அவர்கள் அனுட்டிக்கிறார்கள். அந்த விரதத்தை வியாஜமாக கொண்டு தான் கிருஷ்ண குணானுபவம் பண்ணி கிருஷ்ணனையே உபாயமாக வரித்து கிருஷ்ணனையே பரம பிராப்தியமாக அடைந்து அவனுடையதான கைங்கரியத்தையே பலமாக கோரக்கூடியதான இந்த பிரபந்தத்தை அருளி செய்கிறார்கள். முன்னாலே பார்த்தோம். அதுல முதல் பாசுரத்தில் இப்ப செய்ய விடைகிறதான விரதம் இருக்கு இல்லையா, அந்த விரதத்தினுடையதான தேச கால அதிகாரி இல்லையா ஆராத்தியமான தேவதா விசேஷங்களை எல்லாம் முதல் பாசுரத்தில் நாராயணனே என்கிறதான பாஸ்ய பிரம்மணோ ரூபம் என்று சொல்லக்கூடியதானே இல்லையா அந்த பரமான ஆகாரத்தை முன்னிட்டு கொண்டு முதல் பாசுரத்தை சாதிச்சார். இரண்டாவது பாசுரத்தில் இந்த விரதம் இருக்கு இல்லையா, இந்த விரதத்தினுடையதான அனுஷ்டானமாக இது கர்த்தவியதா ரூபத்தை இதை என்ன பிரகாரமாக என்ன அங்கங்களோடு கொண்டு எவைகளெல்லாம் செய்து இவைகளெல்லாம் தவிர்த்து எப்படி அனுஷ்டிக்க வேண்டும்ங்கிற இந்த விரதத்தினுடைய பரிக்கரங்களை எல்லாம் விரதத்தினுடைய அங்கங்களை எல்லாம் பார்க்கடலுள் பைய தூங்கின்ற பரமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் திருப்பார்கடல்ல வியூகமா இருக்கக்கூடிய ஆகாரத்தை முன்னிட்டு கொண்டு அதை அருள் செய்தார். முதல்ல பிராப்தியசிய பிரம்மணோ ரூபங்கிறது நாராயணனே, நாமும் நம் பாவைக்கு செய்யுங்கிற செய்யுங்கிறதுனால தன்னுடையதான சாஸ்திர வசியத்துவம் கர்ம வசியத்துவம் சாஸ்திரத்தை இல்லையா பகவான் உகந்ததான ஆக்ஞையாக உள்ளதெல்லாம் செய்யத்தக்கது, அதுக்கு விரோதமானவைகள் செய்யத்தக்கதல்லங்கிற தன்னுடையதான பிராப்தாவாகிற இந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்தை பிரதானமானது என்னன்னு கேட்டால் சாஸ்திர வசியத்துவம் சுதந்திரனான எம்பெருமானுடையதான ஆக்ஞியை சர்வதா கடைபிடிக்க வேண்டியவன்கிறது தான் இது ஆகாரங்களுக்குள்ள ஜீவனுடைய ஆகாரத்தில் மிகவும் பிரதானமான ஆகாரம். ஏன்னு கேட்டால் அதை செய்யாததுனால்தான் இந்த சம்சாரம், அதை செய்வதனால்தான் சம்சாரத்திலேருந்து நிவர்த்தி. அதனால பிராப்துச்ச பிரத்யேகாத்மனகாங்கிற ஜீவனுடைய ஆகாரத்தில் பிரதானமான அம்சம் இந்த ஜீவனுடைய சாஸ்திர வசியத்துவம் எம்பெருமானுடையதானே அவனுடைய திருவுள்ளமாகிற அவனுடைய கட்டளையாகிற சாஸ்திரத்தை அத்திலங்கனம் பண்ணாமல் இருக்க வேண்டியது. உகக்கும் அவை உகந்து உகவாவனைத்தும் ஒழிந்து இருக்க வேண்டிய பிரகாரத்தை காட்டி அடுத்தபடியா இந்த விரதத்தினுடைய ஸ்வரூபத்தையும் இதனுடைய பல விசேஷத்தையும் ஓங்கி உலகளந்த உத்தமன் சொல்லக்கூடியதானே இரண்டாவது அதாவது விபாவதாரமாக மூன்றாவது நிலையை கொண்டு அதுல பிராப்தி உபாயத்தை சொல்லிச்சு. நாலாவது பிராப்தியினுடைய பல பிரகாரத்தை ஆழிமழை கண்ணா என்கிற பாசுரத்தில் வெறும் மழை மட்டும் எங்களுக்கு அபேட்சிதம் இல்லை, அந்த மழையானது என்ன பிரகாரமாக போய வேண்டும் சொல்லி அந்த மேகத்துக்கு அறிவுறுத்துகிற ரூபமாக பல பிரகரணத்தை அதாவது பல பிரகாரத்தை அதுக்கு பாழியந்தோளுடைய பத்மநாபன் என்கிற ரீதியில அந்த அர்ச்சா விசேஷத்தை அந்த ஆகாரத்தை முன்னிட்டு கொண்டு நாலாவது பாசுரம் சாதிச்சார். இன்னைக்கு ஐந்தாவது பாசுரத்துல மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய வெறுநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இந்தனமும் தீயினில் தூசாகும். இதுல பிராப்தி விரோதிகள் அழிகிறதான பிரகாரத்தை அர்த்த பஞ்சகத்துல அஞ்சாவது அம்சம் என்னன்னு கேட்டா பிராப்தி விரோதிகள். அந்த பிராப்தி விரோதிகள் என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய அனாதிகாலமான ஆக்ஞா அதிலங்கரம் இருக்கே அபராத வர்க்கங்கள், சாஸ்திரத்துக்கு விரோதமாக நாம் செய்ததான அபராதங்கள் இருக்கே, அந்த அபராதங்கள்னால சர்வ சுவாமியான சர்வ நியந்தாவான சர்வேஸ்வரனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான நிகிரகம் இருக்கே அதுதான் பிராப்தி விரோதி, அதுதான் நமக்கு அதை ஒழிய வேண்டியதான விரோதி வர்க்கம். அந்த விரோதி வர்க்கமானது பகவானை சதாச்சாரியனுடைய அனுகிரகத்தால பகவான் அறிந்து அந்த பகவானை நன்னா கரணத்ரயங்கள்னாலையும் அந்த பகவான் கரணத்ரயங்கள்னா உள்ளம் உரை செயல்ங்கிறதான கரணத்ரயங்கள்னாலும் முக்கரணங்கள்னாலும் பகவானிடத்துல ஆசிரியித்தார். நம்முடைய பாபங்கள் தொலைகிற வார்த்தை கருளி மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய வெறுநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நான் மனத்தினால் சிந்திக்க என்பதாவது அந்தர்யாமியினுடைய ஆகாரத்தை சொல்லும். அந்தர்யாமியினுடைய ஆகாரம் என்னன்னு கேட்டா அதாவது பகவான் ஹார்தனாக வந்து ஹார்தன்கிறவன் தான் ஐந்தாவது ரூபம். அந்த ஹார்தன் எதுக்காக வந்து நம்முடைய ஹிருதயத்தை இருக்கான் அப்படின்னு கேட்டாக்க நாம் அவன் அனவரத சிந்தனம் பண்ணுவதற்கு அதற்கு நமக்கு சேவை சாதிக்கும் பொருட்கள் அது வேதாந்த சாஸ்திரமானது ஹார்தனான பகவானுடைய சொரூபம் எதுக்குன்னு கேட்டால் அர்பகௌகஸ்வாது தத்யபதேசாது நேத்திச்சேன்ன நிச்சாயத்வாதேவம் யோமவச்ச. பகவான் விபுவாக இருக்கக்கூடியவன், அவன் நம்முடைய ஹிருதயத்துல வந்து இவ்வளவு அங்குஷ்ட பிரமிதனா இவ்வளவு சிறிய ரூபத்தோடு இருக்கான்னு சொல்வது சரியல்ல அப்படின்னு ஆட்சேபிச்சுண்டு இல்லையா. ஏஷம் ஆத்மா இல்லையா அந்தர்ஹதையே இல்லையா யவாது இல்லையா விரீஹேகே யவாத்மா அணியான்னு சொல்லி அவ்வளவு சின்ன ஆக்காரத்துல வந்து பகவான் ஹிருதயத்துல இருக்கான்னா அந்த ஹிருதயத்தை இருக்கிறதுக்கா நிச்சாயத்வாது சைரு பிரீத்தி சேவனையோகோன்னு உபாசனத்துக்கு இல்லையா பேரு. நிச்சாயத்வாதுன்னா உபாசக அனுகிரகார்த்தம் தான் சம்சாரிகளால இல்லையா ஹிருதயத்துல வச்சு உபாசனம் பண்ணப்படுகிற இடத்துல அவர்களுக்கு தான் எளிமையாக சேவை சாதிக்கணும் என்பதற்காக பகவான் ஹிருதயத்தை ஹார்தனா வந்து இருக்கான். அதனால ஹார்தன் எதுக்காக இருக்கான், மனத்தினால் சிந்திக்க. உபாசக அனுகிரகார்த்தம் பகவான் ஹார்தனா வந்து இருக்கான். இதுதான் பகவானுடையதான் ஐந்து நிலைகள் ஐந்தாவது ஆகாரம். அதனால என்ன பிரயோஜனத்துக்காக பகவான் ஹார்தனா ஆயிருக்கான்னு கேட்டா நாம் மனத்தினால் சிந்தித்தல் அப்படிங்கிறது தான் தியானம், அதுதான் உபாசனம். அதுக்கு அனுகிரகார்த்தம் பெருமாள் வந்து ஹிருதயத்தை இருக்கிற வார்த்தை ஹார்தனுடைய ரூபத்தை இந்த இந்த பாசுரத்தை அனுசந்திக்கிறது. கீழே பார்த்தோம் சதாச்சாரியனை போய் அந்த சதாச்சாரியன் திருவடி வாரத்தை ஆசிரியித்து அந்த சதாச்சாரியனிடத்துல சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் கேட்டு பெற்றது. அப்படி கேட்டு சதாச்சாரத்தில் கேட்டு பெறுகிறது என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ரீயப்பத்தியான பகவான் சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்டா சாஸ்திரத்துக்கு வேத்தியமான விஷயம் பகவான் தான். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்தியா அப்படின்னு சர்வ வேதங்களுக்கும் வேத்தியமான சர்வ வேதங்கள்னாலே தெளிவாக பிரதிபாதிக்கப்படுகிற ஒரே தத்துவம் பகவான் தான். அந்த பகவானை பற்றி இவ்வளவு விஸ்தரம் எதுக்குன்னு கேட்டா பகவானை உள்ளது உள்ளபடியாக அறிவது அப்படின்னு என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டா பகவானை உள்ளவது உள்ளபடியாக அறிவதுன்னா இல்ல பகவான்கிறதான வெறும் ஏதோ ஒரு தத்துவம் மட்டும் இல்லை, அந்த தத்துவமானது இல்ல அது அந்த ஈஸ்வரனுடையதான ஸ்வரூபம் ரூபம் குணங்கள் அதனுடைய விபூதி அதனுடையதான தீய அற்புதமான சேட்டிதங்கள் இவைகள் எல்லாத்தாலையும் விசிஷ்டமாக பிரம்மத்தை அறிய வேண்டும். ஒரு வஸ்துவை பற்றி அறிவதுனாக்க அந்த வஸ்துவை பற்றி பூர்ணமாக அறியவர் அந்த வஸ்துவனுடைய ஏகதேசத்தை மட்டும் தெரிந்து இவ்வளவுதான் இருக்கு அதுக்கு மேல இல்லை அப்படின்னு சொல்றது அர்த்தம் இல்லை. அதனால இல்லையா, ஸ்ருதிகளானது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கு இல்லையா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இல்லையா அப்படின்னு ஞானானந்தமயமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை பற்றி, அதுக்கு நிரூபக தர்மங்களை பற்றி, அதனால் நிரூபித்ததான பகவானுடைய ஸ்வரூப், பகவானுடைய ஸ்வரூபம்னு அகம் பகவான், அது பகவான் வஸ்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அந்த பகவானுடையதான திவ்ய விக்கிரகம் எப்படி இருக்குங்கிறத ஸ்ருதி பல காலம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பகவானுடையதான கல்யாண குணங்கள் எப்படி இருக்கும், கொஞ்சம் கூட ஹேயம் ஹேயம்னு சொல்லக்கூடிய தோஷத்தினுடைய சம்பந்தமற்றதான இல்லையா, அனவதிகமான அளவு கடந்ததான எண்ணிக்கையற்றதான இல்லையா கல்யாண குணங்கள், பரம மங்களமான குணங்கள், நினைக்க நினைக்க ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய குணங்கள், அப்படி பகவானுக்கு குணங்களும் அனந்தமா இருக்கிறது சொல்லியிருக்கு. அப்புறம் பகவானுடைய விபூதி, விபூத்தின்னா இந்த ஜகத்துல இல்லையா வேற எந்த வஸ்துவும் வேற யாருக்கும் உரிய இல்லாதபடி உபய விபூதியில் உள்ள சகல வஸ்துக்களும் அவனுக்கு சரீர பூதங்களாக, அவனுக்கே நியாமியங்களாக, எப்படி ஒருவனுடைய சரீரமானது அவனை தவிர இன்னொருவருக்கு இல்லையா சேஷமாகாது, இல்லையா ஏதவனாலும் சேஷமா பண்ணி வைக்கலாம் இல்லையா, தன் சரீரத்தை தனக்கல்ல இன்னொருத்தருக்கு சேஷமா பண்ண முடியாது, ஒருவனுடைய சரீரம் அவனுக்கல்லது இன்னொருத்தருக்கு சரீரமாகாது, அப்படி இல்லையா அப்ரதக்ஷித்தமாக இந்த ஜகத்துல உள்ளதான உபய பூதியில் உள்ள சகல பதார்த்தங்களும் அவன் ஒருவனுக்கே உரியதாக, அவனை தவிர வேற யாருக்கும் எதுவும் உரியதல்லாதபடி இல்லையா சர்வ விதமான ஐஸ்வர்யங்களையும் விபவங்களையும் அவன் ஒருவனே படைத்தவன் விபூதி விஷயங்களும். கடைசியில் அந்த பகவான் தன்னுடைய ஆசிரிதர்களுக்காக, தன்னுடைய அடியார்களுக்காக, அவர்களுடைய அனிஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்காக, அவர்களுக்கு சகல விதமான இஷ்டங்களையும் வழங்குவதற்காக அவன் பண்ணக்கூடியதான அற்புதமான திவ்யமான சேஷ்டிதங்கள், சேஷ்டிதங்கள்னா அவனுடைய செய்கைகள் இல்லையா, வீட்டில் அவனுடைய ஆணை தொழில்கள்னு சாதிப்பான். ஆணை தொழில்கள் காத்திரிவினங்கன்னா இன்னொருவரால் செய்ய இயலாததானே அவன் ஒருவனுக்கு மட்டும் சக்கியமா இருக்கக்கூடிய, இதை செய்தான்னு சொன்னா இவனாக தான் இருக்கணும்னு முடியான, அப்படிப்பட்ட அற்புதமான சேட்டித விசேஷங்கள் இவைகள் எல்லாவற்றாலும் விசிஷ்டமாக, இவைகள் எல்லாவற்றோடும் கூடினவனாக பகவான் அறிந்தால்தான் அந்த பகவான் பூர்ணமாக அறியப்பட்டவனாம். அதனால மோட்சத்துக்கு சாதன பூதமான அந்த ஜானத்தை சொல்லும் பொழுதெல்லாம் இல்லையா வேதாந்தமானது உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இல்லையா அந்த ஞானத்துக்கு முன்னால ஏவம் சப்தம் ஒன்று போட்டு, எஸ்து ஏவம் பிராமணோ வித்யாது தஸ்ய தேவா அசன்வசே அப்படின்னு சொல்லி இல்லையா. அதே மாதிரி ஏவம் வித்வான் அமிர்த ஈகபதி நான்யப்பன் தான், இந்த ஏவம்ங்கிற சப்தமானது ஒரு பிரகார விசிஷ்டமாகத்தான் அறிய வேண்டும் இல்லையா. எங்க இருந்தாலும் வேத யகா வேதன்னு இல்லை, யகா ஏவம் வேத, ஏவம் அப்படிங்கிற சப்தமானது பிரகார வாச்சகமான சப்தம், என்ன பிரகாரத்துல என்ன முறையில் அறிய வேணுங்கிறத ஏவம்ங்கிற சப்தமானது இந்த முறை இந்த பிரகாரமாக இந்த முறையில் அப்படின்னு அர்த்தம். அதனால எந்த முறையில் அப்படின்னா பிரம்மத்தை அறிவதற்கு ஒரு பிரகாரம் உண்டும் தெரியுது இல்லையா, வெறும் நிர்விசேஷமான வெறும் ஞானம் மாத்திரம் இல்லாது அது ஒரு இல்லையா ஒரு பிரகார விசிஷ்டமான ஞானம் அப்படிங்கிறது வேதாந்த வாக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் வேதனம் என்கிற சாமானிய சப்தத்தினால இல்லையா உபா பகவானுடையதான தியான ரூபமான உபாசனத்தை, தியான ரூபமான உபாசனம் தான் மோட்சத்துக்கு சாதனம், அங்கங்க ஞானத்தை மோட்சத்துக்கு சாதனமா சொல்லியிருக்கிறதுலாம் அந்த உபாசன துவாரமாக ஆகுது என்பதோ, இல்ல இந்த உபாசனத்தை சொல்லக்கூடிய சாமானிய சப்தம் பொதுவில் சொல்லக்கூடிய சப்தம் இல்லையா, விசேஷமான அர்த்தங்களை பொதுவான சப்தங்களை கொண்டு சொல்றோம். கடையில போய் இல்லையா பழம் வாங்கிடுவான்னு சொல்றோம், அந்த பழம்ங்கிறதான பழ விசேஷத்தை போய் கடையில் பழம் கொடு அப்படின்னு சொன்னா அவன் என்ன புரிஞ்சுக்கிறான், இல்லையா வெறும் வாழைப்பழம் மட்டும் இருக்கிற கடையா இருந்தால் வாழைப்பழத்தை கொடுக்குறான், இல்ல மற்ற பழங்களா இருந்தால் என்ன பழம் வேணும்னு கேட்கிறான். அதனால பழம்ங்கிற சப்தமானது இல்லையா கடையில் போய் இது மாதிரி காய் வாங்குறது அப்படின்னா காய்ங்கிற சப்தம், இப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் சாமானிய சப்தங்களா இருந்து எப்படி அதனுடைய விசேஷ அர்த்தங்கள்ல பரிவசிக்கிறதோ அதை மாதிரி இங்க மோட்சத்துக்கு சாதனம் ஞானம் அப்படின்னு சொன்ன சப்தங்கள் எல்லாம் ஞான விசேஷமாகிற தியானம் அல்லது உபாசனத்தை குறிக்கிற சப்தங்கள். அப்படி இல்லாம ஞானம்ங்கிறது வெறும் ஞான மாத்திரம் இல்லையா, நான் தான் பிரம்மம்னு ஞானம் வந்தால் அந்த ஞானமே மோட்ச சாதனம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சாஸ்திரத்துக்கும் விருத்தம் நடைமுறைக்கும் விருத்தம், எதுக்குமே ஒத்து வராது. வெறும் பிடிவாதமா அப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்கலாமே வழிய லோகத்தை நடைமுறையிலையும் அப்படி ஞான மாத்திரத்தினால எதுவும் நடக்கிறது, அந்த ஞானத்தை மூலமாக கொண்டதானே இல்லையா ஏதான ஒரு செய்கையினால் தான் நடக்கிறது. சாஸ்திரத்திலையும் கூட வெறும் ஞான மாத்திரத்தை சொல்லலை, ஞானான் மோக்ஷகா அப்படின்னு சொன்னதுக்கு சுவாமி தேசிகன் ரெண்டு நிர்வாகம் சொல்றார். ஞானான் மோக்ஷகான்னா இல்லையா, ஞானமானது பரம்பரையாக மோட்ச சாதனம், ஞானம் இல்லையா, ஞானத்தினால ஏற்படக்கூடியதான தியானம், அந்த தியானமானது இல்லையா உபாசனமாக பரியவசித்து மோட்சத்தை கொடுப்பது சொல்லுது. ஞானான் மோட்சகானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், வெறும் இந்த புஸ்தகத்தை பார்த்து இல்ல உபதேசத்தை பார்த்து ஞானம் வந்த உடனே உடனே அந்த ஞானம் மோட்ச சாதனம் அர்த்தம் இல்லை. அந்த ஞானமானது இல்லையா பல பருவாக்களை அடைந்து கடைசியில பரபக்தி பரஜான பரமபக்திகளாகி மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா. அழகிங்க திருஷ்டாந்தம் சாதிக்கிற வழக்கம், சுவாமி எப்படி இப்ப ஜீவிக்கிறார் கேட்டா, பென்ஷன் பணத்துல சாப்பிடுறார் அப்படின்னா, பென்ஷன் பணத்தை சாப்பிட பேங்க்ல போய் பென்ஷன் பணத்தை அப்படியே வித்ரா பண்ணி சாப்பிட மாட்டேன், பென்ஷன் பணத்தை எடுத்துன்னு போய் இல்ல கடையில போய் சாமான்லாம் வாங்கி அந்த சாமான ஆத்துக்கு கொண்டு போய் அதை நல்லா தழுவி பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு சாப்பிடுறார் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பென்ஷன் பணத்தை சாப்பிடுறாரு அப்படியே அந்த நோட்டை வாங்கி சாப்பிடுறாருன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி ஞானான் மோக்ஷான என்ன அர்த்தம், ஞானம் இல்லையா ஆச்சாரியிடத்துல கேட்டதான ஞானம், அந்த ஞானமானது இவனுடையதான நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானங்கள்னால இவனுக்கு ஏற்பட்ட அந்தக்கரண சுத்தினாலே அந்த ஞானமானது இவனுக்கு தியானமாக உபாசனமாக பலிக்கிறது. அந்த தியானம் அல்லது உபாசனம் ஞான விசேஷமானது மோட்சத்துக்கு சாதனமாகுது. அதனால ஞானான் மோட்சகான்னு சொல்ற இடத்துல ஞானமானது உபாசன துவாரா மோட்ச சாதனமாகிறதுன்னு சொல்லலாம், அல்லது ஞானம் என்பது உபாசனத்தையே குறிக்கக்கூடிய சாமானிய சப்தம்னு சொல்லலாம், பொதுவான சப்தம்னு சொல்லலாம். இப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம். ஆக ஏவம் அப்படிங்கிற சப்தம், ஏ ஏவம் வேத, ஏ ஏவம் வித்வான் அப்படின்னு தான் சாஸ்திரம். ஏவம்ங்கிறது ஒரு பிரகாரம், இந்த பிரகாரமாக அறிந்தவன். சாஸ்திரம் என்ன பிரகாரத்தை சொல்லு, ஒருத்தர் இந்த பிரகாரம் சொல்லுவோம், முன்னால சொல்லப்பட்ட ஒரு பிரகாரம் இருக்கும் இல்லையோ. வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் பகவானை அவனுடையதான பரிபூர்ண ஞானானந்த ஸ்வரூபனாக காண்பிச்சிருக்கு. அவனை அப்ராகிருதமான அதிசயமான திவ்யமங்கள விக்கிர விசிஷ்டனாக காண்பிச்சிருக்கு. அவனை ஒரு தோஷத்துக்கும் ஸ்பர்சம் இல்லாததானே சமஸ்த கல்யாண குண விசிஷ்டனாக காண்பிச்சிருக்கு. அவனை தன்னை தவிர சமஸ்த பதார்த்தங்களையும் தனக்கு விபூதியாக தன்னுடைய ஐஸ்வர்யமாக கொண்ட விபூதிமானாக காண்பிச்சிருக்கு இல்லையா. வேதாந்தமானது சாஸ்திரங்கள் எல்லாம் அவனை அற்புதமான தன் அடியார்களின் பொருட்டு அற்புதமான செய்கைகள் எல்லாம் செய்யக்கூடிய சேட்டிதங்களை செய்யக்கூடியவனாக காண்பித்தது. இவைகள் எல்லாத்தையும் சம்மப் பண்ணி ஏவம் வித்வான் சாதிக்கணும். இப்படி பகவானை எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டா, சதாச்சாரியனுடைய உபதேசத்தினாலையும் திருஷ்டா திருஷ்ட அனுகிரகங்கள் ரெண்டால், ஆச்சாரியன் பண்ணக்கூடிய அதிருஷ்ட அனுகிரகம், ஆச்சாரியன் பண்ணக்கூடிய திருஷ்டமான அனுகிரகம், இது ரெண்டும் ஞானத்துக்கு சாதனம். ஆச்சாரியன் பண்ணக்கூடிய திருஷ்டமான அனுகிரகம் என்னன்னு கேட்டாக்க, நன்னா சாஸ்திரத்தை நமக்கு நன்னா பங்கி கிரமமாக உபதேசித்து அந்த ஞானம் உண்டாது இருக்கு இல்லையா, அது ஆச்சாரம் பண்ண திருஷ்டமான உபகாரம். ஆச்சாரம் பண்ணக்கூடிய அதிருஷ்டமான உபகாரம் என்னன்னு கேட்டா, ஆச்சாரியன் மனசில் நம் பேர்ல உள்ள பிரீத்தியானது, ஆச்சாரியத்துல வினய சம்பந்தனாக ஆச்சாரியனுக்கு அபேட்சிதமான சுசூசாதிகள் பண்ணிக்கொண்டு இல்லையா ஆச்சாரியன் திருவுள்ள உகப்பு முடியாக இருந்தால் ஆச்சாரியனுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய பிரீத்தி இருக்கு இல்லையா இல்லையா, அந்த பிரீத்தியானது ஆச்சாரியன் நம் மனசே ஏற்படக்கூடிய தயையானது இருக்கு இல்லையா, நம்முடைய ஞான விரோதியான பாபங்களை எல்லாம் விலக்கி கொண்டு இல்லையா அந்த ஆச்சாரியனுடைய தீபாகிரத்திலிருந்து புறப்படுகிற திருமந்திரமாகிற இல்லையா அந்த சரமானது சிஷ்யனுடைய ஹிருதய குகையில புகுந்து இல்லையா அஜ்ஞானமாக இருளை விலக்கி கொண்டு அவனுக்கு நன்னா இல்லையா ஹித புருஷார்த்தங்களை எல்லாம் நல்ல தெள்ள தெளிவாக காட்டும். எப்படி ஆச்சாரியனிடத்துல திருஷ்டமாகவும் அதிருஷ்டமாகவும் இரண்டு விதமான உபகாரத்தை பெற்ற சிஷ்யனானவன் அந்த ஆச்சாரியனிடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, எஸ் தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹ. எஸ் தேவே பராபக்தி, முதல்ல பகவான் தேவன்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, லீலா மாத்திரமாக சகல ஜகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவனாக அற்புதமான திவ்யமங்கல விக்கிரகத்துவ விசிஷ்டனாக கொண்டு பரமோபகாரகனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனிடத்துல பராபக்தி, பராபக்தி அர்த்தம் இதற்கு மேல் இல்லைன்னு சொல்லக்கூடியதான பரிபூர்ணமான பக்தியும். யதா தேவே ததா குரு, எம்பெருமானிடத்துல எப்படிப்பட்ட பரபக்தி உள்ளதோ அப்படிப்பட்ட பறையான பக்தியானது தனக்கு பரமோபகாரம் பண்ணி அந்த பகவானை பெற்று கொடுத்ததான ஆச்சாரியனிடத்திலே இல்லையா. பகவானிடத்துல எவ்வளவு பக்தி உண்டோ அவ்வளவு பக்தி ஆச்சாரியனிடத்தில் இருக்கு. தசிய இப்படி உள்ளவனுக்கு இப்படி பகவானிடத்திலையும் சதாச்சாரியனிடத்திலையும் பகவானை விட பகவத் பக்தியை காட்டும் குறைவில்லதான குறைவற்றதான ஆச்சாரிய பக்தி உள்ளவனுக்கு சத்ய மகாத்மனஹா இல்லையா, ஏதே கதிதாஸ்கர்த்தாக ஏதே அகதிதாஸ்கர்த்தாக சர்வே பிரகாசந்தே. கதிதாஸ்கர்த்தாக என்னதோ ஆச்சாரியன் உபதேசித்த அர்த்தங்கள், அதான் திருஷ்ட உபகாரம். அகதிதாஸ்கர்த்தாக ஆச்சாரியின் மனதில் திருவுள்ளத்தில் இருந்து உபதேசிக்காமல் விட்டு போன விஷயங்கள் இருக்கு, அவைகள் உள்பட இல்லையா அந்த சத்சம்பிரதாயத்தில் இல்லையா வந்து கொண்டிருக்கக்கூடிய அகதிதமான அர்த்தங்கள் எல்லாம் கூட அந்த ஆச்சாரியனுடையதான அனுகிரக விசேஷத்தினால இவனுக்கு பிராப்தமாகும். அந்த ஆச்சாரியனு குரு பிரகாசையே தீமா மந்திரம் எத்னேன கோபயேது அப்பிரகாச பிரகாசாபியாம் கீயேதே சம்பதாயுஷி. ஆச்சாரியனை இல்லையா ஒருவன் பிரகாசிப்பிக்காது, குரு பிரகாசையே தீமான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இல்லையா புத்திமானாக இருக்கணும் ஆச்சாரியனை பிரகாசிக்க வேண்டியதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா, புத்திமானாக ஆவதற்காக இல்லையா புத்திமத்துவாய இல்லையா குரு பிரகாசையேன்னு அர்த்தம். ஏன்னா குருவை பிரகாசிக்காமல் புத்திமானாக இருக்க முடியாது. ஒருவன் புத்திமானாக இருக்க வேணுமானால் தன்னுடைய ஞானத்தினுடையதான பரிபூர்ண பிரயோஜனத்தை பெற்றவனாக இருக்க வேணுமானால் அதுலயே குருவை உபாசித்தே ஆக வேணும், குருவை பிரகாசப்படுத்தி ஆக. ஆனால் குரு பிரகாசையே தீமான் அப்படிங்கிறது என்ன தோணு கேட்டால் புத்திமான், புத்திமான்ங்கிறது அதிகாரி இல்லை, புத்திமானாக இருக்கிறவன் அதாவது குருவை பிரகாசிப்பதற்கு புத்திமத்துவத்தை அதிகாரமாக சொல்லல, புத்திமத்துவம்ங்கிறது குரு பிரகாசத்தினுடைய பலம் இல்லையா. இது மேல சுவாமியே தெளிவா சாச்சிருக்கார் இல்லையா, ஒரே ஆச்சாரியனத்துல பயின்ற ஒருவன் இல்லையா ஒரு நல்ல பூர்ணமான ஞானமுடையவனாகவும் ஒருத்தன் மந்த ஞானமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் ஆச்சாரியனை பிரகாசிப்பதில் உள்ள தாரதமியங்கள் அப்படின்னு சாச்சிருக்க. ஆச்சாரியனை பரிபூர்ணமான பக்தியோட இப்ப யதா தே தேவே ததா குருங்கிறதுக்கு அந்த யதா ததாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா பகவானை இல்லையா அத்தியந்த பக்தியோட ஆசிரியிக்கிற இடத்துல கரணத்ரயத்தாலும் உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் ஒளி செய்தார். அதாவது பகவானை ஆசிரியிக்கிறதுக்கு இல்லையா அதுக்கு நம்மிடத்து உள்ள கரணங்கள் அதுக்கு நம்மிடத்து உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மொத்தம் மூணு, ஒன்னு உள்ளம் மனசு, இன்னொன்னு உரை அப்படின்னு சொன்ன வாக்கு, இன்னொன்னு செயல் அப்படின்னா நம் சரீரத்தை நம் இல்லையா தேக இந்திரியங்களை பிரயோகப்படுத்தி நாம் செய்யக்கூடியதான செயல்கள் இவைகள் மூன்றையும் கொண்டு பகவான் ஆசிரியிக்கணும். ஏதா தேவே குரு அதாவது தேவே பராபக்திங்கிறதுக்கு கரணத்ரயங்களுடைய ஆசிரிய ரூபமான பக்தி, ஏதா தேவே ததா குரு அப்படின்னாக்க ஆச்சாரியனையும் அதே மாதிரி கரணத்ரயத்தாலையும் ஆசிரியித்து அவனிடத்துல இல்லையா பரிபூர்ண பக்தி உள்ளவனாக இருக்கணும்ங்கிறது இல்லையா இதுதான் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியமான அர்த்தமாக ஆண்டால் சாதிக்கிறார். முதல்ல இந்த பாசுரத்துக்கு முதல் இதுக்கு முன் பாசுரத்தோட சங்கதி இல்லையா, முன் பாசுரத்தோட சங்கதி முதல்ல அந்யாபதேசமான அந்த இடைச்சிகளுடைய வார்த்தை அதுலேயும் நாட்டாருக்கு இல்லையா உள்ளதான இது பல ரூபமான பிரயோஜனம் இல்லையா இடைச்சி இடைச்சியினுடைய தன்மையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் அவள் அந்தரங்கமாக தனக்கு விரும்பக்கூடியதான பிரயோஜனம், இது ரெண்டு விதமான இல்லையா சங்கதிகளும் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பூர்வ பாசுரத்தோட அந்யாபதேச சங்கத்தையும் இருக்கு சுவாபதேச சங்கத்தையும் இருக்கு. அது நம்ம இந்த சுவாபதேச சங்கதியானது நம்முடையதான எல்லா தர்கால லோகத்துல எத்தனை பேர் பகவத் பக்தர்கள் உண்டோ அனாதிகாலமா அத்தனை பேர் விசிஷ்டாத்வைதிகள், அதனால இதுல விசிஷ்டாத்வைதத்தினுடையதான வேதாந்த கருத்துகள் தான் இதனுடைய சுவாபதேசம், அதுதான் கோபிகளுக்கும் அதான் இல்ல ஆண்டாளுக்கும் அவர்களை அந்த பாவத்தை தரித்து கொண்டு அல்ல அதுல இருக்கிற இந்த பிரபந்தத்தை அழுத்தி ஆண்டாளுடைய திருவுள்ளமும் அதுதான். இப்ப முதல்ல கீழே பர்ஜன்ய தேவதையானது இல்லையா இவர்களிடத்துல வந்து இவர்களுக்கு ஏவித்தீங்க இவர்களிடத்துல பிரார்த்தித்து நிற்க அந்த பர்ஜன்ய தேவதையினிடத்துல தங்களுக்கு வேண்டியதான பல பிரகாரமானது இந்தபடியாக இருக்கணும் அப்படின்னு இப்படி இல்லையா கீழே நாங்களும் மார்கழி ஈழாடி நாடும் நன்மை பெற்று தாங்களும் நன்மை பெற்றால் அதற்கு மேல இல்லையா கிடைக்கக்கூடியதான அனிஷ்ட நிவர்த்தி ரூபமான பலன்களை எல்லாம் இதுல சொல்றான். மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. மொத்தம் இதுவரையிலும் இவர்கள் அறிந்த அத்தனையும் சொல்லிட்டார். முதல்ல மாயனை, அப்புறம் மண்ணும், இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். இதுவரையும் அந்த இடிச்சிகளான அவர்கள் அனுபவத்துக்கு விஷயமாகிறவர்களும் இதுக்கு மேல உள்ள பாகவதம்லாம் இதுக்கு மேல இல்லையா. முதல்ல மாயனாக இருந்தவன் மண்ணும் வடமுதிரை மைந்தனாக ஆகி ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்காக ஆகி இல்லையா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாக இப்பொழுது இவர்கள் மத்தியில் பகவான் இருக்கான். அதனால முதல்ல அவதாரங்களுக்கெல்லாம், எல்லா அவதாரங்களுக்கும் இல்லையா பூர்வபூதமான முதல் அவஸ்தை என்னன்னு கேட்டா மாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா பரமாகிற அவஸ்தை. நித்திய விபூதியில வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சேர் ஆற்றல் மிக்காளும் அம்மானை அப்படி இருந்து வெம்மா பிளந்தான் தன்னை இல்லையா போற்றி என்றே கைகளார தொழுது செவ்மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே ஆழ்வார் சாட்சி மாதிரி எல்லா அவதாரங்களுக்கும் அது கிருஷ்ணாவதாரத்தை எல்லாம் சாட்சா தான் சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியின் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த இல்லையா வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதான் சாட்சி. இப்படி முதல்ல எல்லா அவதாரங்களுக்கும் மூலபூதமாக இருக்கக்கூடிய மாயன் என்று சொல்லக்கூடிய மாயன்கிற சப்தத்துக்கு அத்தியந்த ஆச்சரிய பூதம், அத்தியந்த ஆச்சரியமானது தன்னை போல இன்னொன்று இல்லாததானே அத்விதீயமான தன் பிரகாரங்களை உடையவன். இவனுடைய சொரூபம் இருக்கே, இவனுடைய சொரூபமும் தன்னுடைய எல்லாத்தையும் காட்டும் அத்தியந்த விலக்கணம். இல்லையா எந்த பதார்த்தம் ஆச்சரிய ஜனகமா இருக்கும், இதை போல இன்னும் இன்னொன்று இல்லாததானே எல்லாத்தையும் காட்டும் விலக்கணமா, எல்லாவற்றையும் காட்டும் வேறுபட்டதா, இல்லையா அப்படி இருக்கக்கூடிய பதார்த்தம் தான் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கக்கூடிய பதம் தான் ஆச்சரியஜனகமாக இருக்கும். பகவானுடைய சொரூபம் எப்படி ஆச்சரியஜனகமாக இருக்கு அப்படின்னா, பகவானுடைய சொரூபமானது இல்லையா இதை தன்னொழித்த மற்றவைகளை போல் இல்லாமல் இருக்கு இல்லையா. சுவேதர சமஸ்தவஸ்து விலக்கண அனந்த ஞானானந்தைக்க சொரூபா அப்படின்னு சொரூபத்தினுடையதான வைலட்சண்யம். ஸ்வஇதர சமஸ்த வஸ்து விலக்கண தன்னொழித்ததான பாக்கி சமஸ்த வஸ்துக்களை காட்டிலும் சர்வ பிரகாரத்தாலும் வேறுபட்டதாக அனந்தமான ஞானானந்த ஸ்வரூபமாக, அனந்தமான ஞானம் ஆனந்தம் இவைகளையே சொரு, அதாவது அனந்தமான ஞானமாகவும் ஆனந்தமுமான பதார்த்தமாக இருப்பது இல்லையா. இது பாஷிகாரத்தையே சுவாமி நம்மாழ்வாருடையதான பாசுரத்தை அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்துறார். ஏன் மனநக மலமர மலர்மிகை எழுதரு மனநுணர் வளவிலன் பொறி உணர்வு அவையிலன் இனநுணர் முழு நலம் எதிர்நிகழ் கழிவிலும் இன நலம் எனனுயிர் மிகுநரை இளனே. இந்த பாசுரத்தை சொல்லப்பட்டதான் அப்படியே சம்ஸ்கிருதம் சாதிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய பூர்வார்த்தம் மனநக மலமர மலர்மிகை எழுதரு மனநுணர்வு அளவிலன் பொறி உணர்வு அவையிலன்கிறது ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்கணன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வேதர சமஸ்தவஸ்துனா பகவானத்தோட சமஸ்தவஸ்துனா எத்தனை இருக்கு, மொத்தம் ரெண்டு தான். ஒன்னு சேதனம் இருக்கு, அந்த சேதனத்துக்குள்ள அச்சேதனத்துக்குள்ள அவாந்தர விபாகத்தினால அனந்தம் மொத்தம் இருக்கிற மூன்று தத்துவம். அதுல ஈஸ்வர தத்துவம் தன்னொழித்த சர்வத்திலிருந்து விலக்கணமானதுன்னு என்ன அர்த்தம், அது தவிர பாக்கி ரெண்டு இருக்கிறது சேதனங்களை காட்டும் அச்சேதனங்களை காட்டிலும் விலக்கணம். சேதனங்களை காட்டிலும் விலக்கணம்ங்கிறது ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார். மனநகம் மலமர மலர்மிகை எழுதரு மனநுணர்வு அளவிலன் நன்னா யோகத்தினால அந்த கரணமானது மாசற்றதாக ஆனால் அந்த மாசற்றதான தோஷமற்றதான அழுக்கற்றதான அந்த கரணமாகிற மனசுல மனசாத்து விசுத்தேனன் சொல்லும்படியா அப்படி எழுந்து வரக்கூடியதான யோக ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துக்கு பிரத்யக்க சமான ஆதாரமாக விஷயமாக பிரத்யக்ஷமாக இல்லை, ஆனால் ஜீவன் அதாவது ஜீவனை பொறுத்தவரையும் பிரத்யேக ஆத்ம ஆத்ம ஜீவ ஆத்ம சாட்சா்காரம் பரமாத்மாவை பொறுத்தவரை சாட்சா்காரம் சமானமான ஆகாரம். அதாவது ஜீவனானவன் யோக ஞானத்துக்கு பரிச்சின்னமாக இவ்வளவுதான் என்று சாட்சா்காரம் விஷயமாக கூடியவன் பரமாத்மா அதுலேயும் பரிச்சயதிக்கப்பட முடியாதவனாக அதுலேயும் சாட்சா்கார சமானமாக தோன்றக்கூடியவன். அதனால என்ன அர்த்தம் இல்லையா? பரிசுத்தமான அந்த யோகத்தை அபியாசம் பண்ணி அதனால பரிசுத்தமான அந்த கரணத்தை பற்று, அந்த பரிசுத்தமான அந்த கரணத்துல பரிசுத்தமான மனசுல இல்லையா யோக ஞானத்துக்கு விஷயமாகிற விடத்துல பரிச்சேதித்து இவ்வளவுதான் என்று அளவுபடுத்தி அதுக்கு விஷயீகரிக்க முடியாதவன் அப்படிங்கிறது தான் ஜீவனை காட்டிலும் பரமாத்மா, சேதனை காட்டிலும் பகவானுக்குள்ள வைலட்சணி. அது அவன் விஷயமாகிற ஞானத்துக்கு இவன் விஷயமாக மாட்டான். அடுத்தபடியா அச்சேதனங்களை காட்டிலும் பகவானுக்கு என்ன வைலட்சண்யம் கேட்டா பொறியுணர்வு அவை இளம். பொறியினா இந்திரியங்கள், இந்திரியங்களால ஏற்படக்கூடியதான இல்லையா இந்த பிரத்யட்ச ஞானம் இருக்கே, அந்த ஞானம் பிரத்யட்ச அனுமானாதி ஞானங்களுக்கு விஷயமாக கூடியவை அச்சேதன பதார்த்தங்கள். அச்சேதன பதார்த்தங்கள் எல்லாம் இல்லையா இந்திரிய கிராஹியமான பதார்த்தம் இல்லையா, பட்ட பூதங்களான இல்லையா இந்த பிரகிருத்திலேருந்து உண்டான பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்திரியத்தினால கிரகிக்கக்கூடியதான ரூபமோ ரசமோ கந்தமோ ஸ்பர்சமோ சப்தமோ ஏதானும் ஒண்ணு பிராகிருதமான குணம் அதுல இருக்கிறதுனால அது இந்திரியத்தினால கிரகிக்கப்படக்கூடிய குணமானதுனால அவைகள் இந்திரியத்தினால ஏற்படக்கூடிய பிரத்யட்ச ஞானத்துக்கு எப்படி விஷயமாயிடும். பகவான் அப்படிப்பட்ட இந்திரிய ஜன்யமான ஞானத்துக்கு விஷயமாக மாட்டான். சுவாமி பகவானுக்கு சேதனங்களையும் அச்சேதனங்களை காட்டிலும் வியாபுத்தி வைலட்சண்யம் சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவோ இருக்கு சொல்லலாமே. அந்த ஞானத்துக்கு விஷயம் மாட்டான், இந்த ஞானத்துக்கு விஷயமாக மாட்டான், யோக ஞானத்தினால பரிச்சேதிக்க முடியாதவன், இந்திரிய ஜன்ய ஞானத்துக்கு விஷயமாக மாட்டான், எதுக்காக இப்படிலாம் குழப்பணும் இல்லையா? ரொம்ப சுலபமா வேற ஏதாவது நிறைய வைலட்சண்யம் சொல்லலாமேன்னா அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு சொன்னாலும் சொன்னதாகாது. ஏன்னு கேட்டா இது ஏக ஞான விஷயமே கிடையாது. அது வீட்டில் சாதிக்கிற இல்லையா ஒரு மகாரத்னத்துக்கும் அதே அளவுள்ள ஒரு கரீஷம், கரீஷம் குப்பை சாணி உருண்டை அதே அளவு உள்ளது. இவைகள் ரெண்டுக்கும் இதை காட்டும் இதுக்கு பெருமளிப்பு உள்ளது இல்லையா, மிகுந்த பிரகாசமுடையது அப்படின்னா அதுலேருந்து இதுக்கு எவ்வளவு வைலட்சண்யம் சொன்னாலும் இல்லையா, ஒரு ஒரு சாணி உருண்டைக்கும் அதே அளவு உள்ளதானே, ஒரு மகாரத்னத்துக்கு எவ்வளவுதான் வித்தியாசம் சொல்ல முடியாது. இதில் காட்டிலும் இதுக்கு வைலட்சண்யம் எவ்வளவு சொன்னாலும் கடைசியில் ரெண்டுக்கும் ஏக இதை பார்க்கிற கண்ணு அதையும் பார்க்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டுக்கு சாமியம் உள்ளது. அந்த சாமியம் கூட இல்லையா பகவானுக்கும் சேத்தனா சேதனங்களுக்கும் கிடையாது. இதை தொட்ட கையால் அது தொடர்றதுன்னு சொல்லுவா, அது கூட கிடையாது. இதை இதுக்கு விஷயமான ஞானத்துக்கு கூட இல்லையா, இது விஷயமான ஞானத்துக்கு அந்த விஷயமாட்டாத அளவுக்கு இல்லையா அவ்வளவு வைலட்சண்யம். சரி அவ்வளவு விலட்சணனானால் அவர் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, தன்னை போல இன்னொரு பதார்த்தத்தை சொல்ல முடியாதபடி அபரிமிதமான அனந்தமான ஞானான, ஞானம்னா சுயம் பிரகாசம், சுயம் பிரகாசத்திலையும் ஆனந்தம் சொன்னாக்க எல்லாம் நிரதிகமான அனுகூலம் இல்லையா, தனக்கும் சகல பதார்த்தங்களுக்கும் அனுகூலமா எல்லது இல்லாததானே அப்படி நீர் அளவு கடந்ததானே அனந்தமான அபரிமிதமான பரிச்சேதிக்க முடியாததான ஞான ஆனந்தமாக இருக்கிறவன். இது எப்படிப்பட்ட ஆச்சரியம் இல்லையா, அவனுடைய சொரூபம் இல்லையா இப்படிப்பட்ட ஆச்சரியமான சொரூபம். அடுத்தபடியா அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய வைலட்சண்யமானது இல்லையா, ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் இல்லையா அந்த திவ்யமங்கல சமஸ்தா சக்தயஸ்தாக நிருபயத்திர பிரதிஷ்டிதாக இல்லையா தத் விஸ்வரூப வைரூபியம் ரூபம் அந்நது கரையர் மகது அப்படின்னு சொல்ல முடியா. இந்த சொரூபத்தை இல்லையா பகவானுடையதானே இந்த சகல ஜகத்தினுடைய நிர்வாகத்துக்குரிய சக்திகள் இருக்கு, இந்த சக்திகள் எல்லாம் அவனுடைய திவ்யமங்கல சொரூப ஆசிரிதமாக இல்லை, ரூபம் அந்நது கரையர் மகத்துன்னு சொல்லக்கூடிய இல்லையா சொரூபத்தை காட்டிலும் வேறுபட்டதான திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே, அந்த திவ்யமங்கல விக்கிரகம் தான் அந்த ஜெகத்தினுடைய நிர்வாக சக்திகள் அத்தனைக்கும் ஆசிரியம் அப்படின்னு பகவான் பராசர சொல்றார். ஏன்னு கேட்டா இந்த ஜெகத்துல உள்ள சேதன அச்சேதனமாகிற உபய ஊதிய உள்ள அத்தனை பதார்த்தங்களும் அவனுடைய சொரூபத்தினால மட்டும் இல்லையா அவனுக்கு சரீர பூதங்களா இல்ல, இத்தனை இவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலேயே இருக்கு. அத்திரபூஷணாத்தியாயம்னு சொல்லிட்டு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பிரதமாம்சத்துல ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல 64 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 64 ஸ்லோகங்களும் லோகத்துல உள்ள அத்தனை பிராகிருதமான அப்ராகிருதமான அத்தனை தத்துவங்களும் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல இடம்பெற்று இருக்கிறத எல்லா திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அம்சங்கள் சொல்றது. அந்த 64 ஸ்லோகங்களுடைய அத்தனை அர்த்தத்தையும் ஒண்ணு கூட குறையாமல் சுவாமி ஒரே ஒரு தமிழ் பாசுரத்தினால் சங்கிரகித்து கொடுத்தார். புருடன் மணிவரமாக போன்றா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் சாங்கம் சங்காக மனம் தீரியாக இருடிகங்கள் ஈரங்கும் சரங்களாக இருபூத மாலை வனமாலையாக கருட உருவா மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் இந்தரைத்தும் காக்கின்றானே இவைகள் அத்தனையும் இல்லையா தேவ பெருமாளுடையதானே திருமேனியில அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல இல்லையா இவைகள் அத்தனையும் இல்லையா எத்தனை தத்துவங்கள் உண்டோ பிராகிருதமான 24 தத்துவங்களும் ஜீவ தத்துவமாகிற இவை அத்தனையும் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்துக்கிட்டு வந்து சொல்ல முடியா இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகம். இந்த திவ்யமங்கல விக்கிரகம் தான் இல்லையா நமக்கு உபாயம், இந்த திவ்யமங்கல விக்கிரகம் தான் நமக்கு பிராப்தி. சுவாமி தேசிகன் திரமிழோன்ற தாத்பரியத்தான் வெளியின்னு அந்த ஆழ்வாருடையதான் அருள் செயலாகிற திரமிழோபரிஷத்துங்கிற திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியினுடைய பரம தாத்பரிய சாரத்தை சங்கிரகிச்சு இல்லையா 126 ஸ்லோகத்துல சாதிச்சார். அந்த திரமிழோஷ தாத்பரியத்தான் வெளியில இல்லையா பகவானுடையதானே இல்லையா அந்த சேவியத்துவம் சேவா யோக்யா அதி போக்யா சுப சுபகதனு சர்வ போக்யாதிஷாயி அனிஷ்ட வித்வம்சீல பக்தந்தானுவர்த்தி நிருபதிக சுகுர் சத்பதவியாம் சகாய அப்படின்னு 10 சதகங்களுக்கும் இல்லையா குணங்களை சாதிச்சார். அதனால பிரதிபாத்தியமான குண விசேஷங்கள் அதுல முதல் திருவாய்மொழி சேவா யோக்யா, இவன் தான் சர்வஸ்மா பரனாக இருப்பதாலும் சர்வருக்கும் ஆசிரயணியனாக இருப்பதாலும் அதுக்கு உபயுக்தமான சௌலபியத்தை உடையவனாக இருப்பதாலும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடியதான அபராதங்களை போக்கக்கூடிய அபராத சகத்துவத்தினாலேயும் இல்லையா ரொம்ப அத்தியந்த சௌசீல்ய குணத்தினாலேயும் ரொம்ப சுலபமாக ஆராத்தியனாக இருக்கிறபடினாலையும் ஆராதன அவஸ்தையிலேயே ஆராதிக்கப்படுகிற அவஸ்தையிலேயே ஆசிரயண வேளையிலேயே நிறைய போக்கியனாக இருக்கக்கூடியவனாகவும் இல்லையா அத்தியந்த ஆர்ஜவ குணத்தை உடையவனாக இருக்கிறதுனாலையும் தன்னுடைய போகத்தை சாத்மிக்க தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறதா இருக்கிறதுனாலையும் அவ்யாஜமான சம்சார்த்தத்தை உடையவனாக இருக்கிற காரணத்தாலேயும் இந்த 10 காரணங்கள்னால இவன் தான் சேவா யோக்யன், இவன் தான் ஆசிரயிக்கத்தக்கவன். சேவா யோக்யனாக சேவா யோக்யனா இல்லாதது உபாயமா இருக்க முடியாது. அதனால சேவா யோக்கியத்தை யோக்கியத்துவத்தை 10 திருவாய்மொழிகள்னால உபபாதனம் பண்ணி அந்த சேவா யோக்கியத்துவத்தை உபாயத்துவத்தில் பரியவசிப்பித்தார். அதனால் இரண்டாம் பத்தில் ஆரம்பிச்சு இல்லையா அதி போக்யான்னு சொல்ல முடியாது. முதல்ல வெத்திரேகத்துல போக்கியதையை காண்பிச்சார், மேல உள்ள போக்கியதைகள்லாம் படிப்படியா இருந்ததுனால இல்லையா போக்கியத்தினுடைய உண்மையான ஆக்காரம் என்னன்னு கேட்டா அந்த வஸ்துவை பெற்று அனுபவிக்கும் போது அனுபவிக்கிறதில்லை, அந்த வஸ்து இழந்திருக்கும் போது படக்கூடியதானே இல்லையா துக்கம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த போக்கியது. அதனால வாயும் திரைகளும் காணல் மடனாராயும் தொடங்கி இல்லையா பகவானை பிரிந்து தான் படுகிற வேதனையை சகல ஜகத்தும் படுகிற மாதிரி இல்லையா அப்படி காண்பிச்சு அப்படி அந்த போக்கியத்தையே காண்பிச்சு படிப்படியா இல்லையா அதை சகேதுக்கமாக சர்வேஸ்வரத்துவமாக உபபாதித்து அதை மனுஷத்துவையான அவதீர்ணமான நிலையில் அந்த போக்கியத்தையே காண்பிச்சு அதை ஊரில் வாழும் உயிரேல இல்லையா அடியேன் வாய் மறுத்து படுகி கழித்தேன நித்திய தூள்களுடைய கோட்டியில பிரவேசிக்கும்படியா இருக்கு அந்த போக்கியத்தை அனுபவத்தை பெற்று அதை ஒரு கணக்கால இழந்த விடத்துல ஆடி ஆடி அகங்கரையும் திரும்பியும் துக்கப்பட்டு இதுல பண்ண கிருஷியினால திரும்பியும் அந்தாம தம்பு செய்தியில நிறைய அனுபவித்து இப்படி படிப்படியா போக்கியதா விஸ்தரேன அதை பிராப்தியத்துவத்தில் கொண்டு பரிகரிச்சிருக்கும். இந்த போக்கியத்தை விஸ்தரித்து கொண்டே போய் இல்லையா பிராப்தியத்துவங்கிறது என்ன, யாரு போக்கியத்தை இல்லாத வஸ்துவை பிராப்தியா அடைய விரும்புவர்கள், அதனால அதுல நிரதிசய போக்கியத்துவத்தை காண்பிச்சு அந்த போக்கியத்தா விஸ்தரேன அந்த போக்கியத்துவத்தை பிராப்தியத்துவத்தில் பரியவசித்தார். இப்போ முதல் 10 உபாயத்துவம், 2 பிராப்தியத்துவத்தை சாதிச்சு, 3 இந்த உபாயத்துவம் பிராப்தியத்துவம் முதல் 2 சொல்ல உபாயத்துவம் பிராப்தியத்துவம் திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனுக்கே, திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டன் அல்லாதவனுக்கு உபாயத்துவம் இல்லை பிராப்தியத்துவம் இல்லை அப்படின்னு சுப சுபகதனுகும் அப்படின்னு சொல்லிட்டு உக்தமான உபாயத்துவ பிராப்தியத்துவங்கள் திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனுக்குன்னு காண்பிச்சார். பக்தனாக இருந்தாலும் பிரபன்னனாக இருந்தாலும் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் தான் உபாயம் இல்லையா. பக்தி யோக நிஷ்டனுக்கு பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரம் வியக்த தியான பராயணாகனு சுபாசயமான பகவானுடைய திவ்ய விக்கிரகத்தை தான் மனசுல இல்ல அனவர்த்த தியானம் பண்றார். அதைத்தான் தரிசன சமானாகாரமாக அதைத்தான் பிரத்யக் சமானாகாரமாக பெற்று இல்லையா உபாயமாக உஜ்ஜீவிக்கிறார். பிரபன்னனுக்கும் கூட பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகமான விசிஷ்டத்துவம் தான் உபாயம். ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபதி ஸ்ரீமன் நாராயண சரணவுங்கிறதானது சுபாசயமான திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு உபலட்சணம் தான். அந்த சரணங்கு சொந்த நேரடியா திருவடியை உபாயமா சொல்லல, திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டத்துவம் தான் உபாயம். அந்த சரணங்கிறதானது அதுக்கு உபலட்சணம். ஏன் இந்த திவ்யமங்கல ஸ்ரீமன் நாராயண ரூபம் சரணம் பிரபத்தியே, ஸ்ரீமன் நாராயண சரீரம் சரணம் பிரபத்தியேன்னு சொன்னானே, ஏன் சரணம்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த சரண சப்தத்தினால் திவ்யமங்கல விக்கிரகத்தை விசேஷித்தது இல்லையா. என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு மூணு காரணம் சாச்சார் சுவாமி. சேஷபூதரான நமக்கு சேஷியினுடைய திருவடிகளிலே, சேஷியினுடைய திருமேனிகளை வைத்து திருவடிகளே இல்லையா அனுபவத்துக்கு உத்தேசியம் என்கிற ஔச்சித்ய அதிசயத்தால், தாம் அமிர்தசியந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதி சரி என்கிற போக்யதா அதிசயத்தினாலேயும், அனதிக்கிரமணியங்கி இல்லையா சரண கிரகணம் என்கிறதான கிருபா உத்தம்பகத்துவ அதிசயத்தாலும் இல்லையா திருவடிகள் திருவடிகளை கொண்டு திவ்யமங்கள விக்கிரகத்தை விசேஷிக்கிறார். அதனால அங்கேயும் திவ்யமங்கள பக்தனாகட்டும் பிரபன்னனாகட்டும் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டாகாரம் தான் உபாயம். அது மாதிரி பிராப்திய திசைனி என்ன அப்படின்னு கேட்டா, சதா பசியந்தி சூரயா சதத்ர ஜீவகநாத்து பராபரம் புருஷம் புருஷம் புருஷையும் ஈட்சதே அப்படின்னு எல்லாமே கடைசியில இல்லையா அந்த திவ்யமங்கல விக்கிரக அனுபவம் தான் அங்கேயும் உள்ளதானே இல்லையா, பசியதி ஈட்சதி அப்படிங்கிறதான தாத்வர்த்தங்கள்னா பரம புருஷார்த்தாவச்சேதகம். ஆகையினால பிராப்தியம் பிராபகம் இரண்டுமே நமக்கு ஆகும்படியா இருக்கிற ஒரு அற்புதமான ஆச்சரியமான இல்லையா அபரிச்சின்னமான ஆச்சரியத்தை உடைய திவ்யமங்கல விக்கிரக விசேஷம். பகவானுக்கு கை முதலே அந்த திவ்யமங்கல விக்கிரகம் தான். அது மட்டும் அவனுக்கு அந்த வடிவழகு இல்லைன்னா அந்த கை முதல் தான் அவன் நம்மளை காட்டினா கீழ்த்தன இல்லையா. அப்படி பகவானுக்கு நமக்கும் அவனுக்கும் உள்ள விலட்சணமான ஆகாரமே அந்த திவ்யமங்கல விக்கிரக விசேஷம் தான், அந்த வடிவழகு தான். ஆக இல்லையா முதல்ல ஸ்வரூபத்தினால் ஏற்பட்டதான மாய, அதாவது ஆச்சரிய ஆச்சரிய சுவாவம், அப்புறம் திவ்யமங்கல விக்கிரகத்தினால் ஏற்பட்ட ஆச்சரிய சுவாவம், அடுத்தபடியா பகவானுடைய ஹேய பிரத்யநீகமான கல்யாண குணம். இந்த கல்யாண குணங்களுடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, உபயலிங்க பாதம் அப்படின்னு வைராக்கிய பாதம் உபயலிங்க பாதம் ரெண்டு பாதம், இது ரெண்டு தான் பகவானை பக்தியினால் உபாசித்து மோட்சத்துக்கான உபாய அனுஷ்டானம் பண்ணுவதற்கு முன்னால அபேட்சிதான். எதா இருந்தாலும் ப்ரீ ரிக்குயர்மெண்ட்ஸ் வேணும் இல்லையா, பக்தி யோகத்தில் இடிந்து அத்தியந்த பிரீத்தி பூர்வமாக வேறொரு வஸ்துனுடைய சிந்தனை இடையிடாமல் பகவானையே அனவரதம் பிரீதியோட சிந்தனை பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு சாதாரணமா வராது, அதுக்கு ரெண்டு அம்சம் வேணும். ஒன்னு இதர விஷயங்கள் அத்தியந்த விரக்தி, ஏன்னா இதுதான் வந்து அதுல குறுக்கிடாமல் இருக்கணுங்கிறதாக்க, அடுத்தபடியா பகவானையே அத்தியத்த பிரீத்தி பூர்வம் அனவரதம் அனவரதமா தியானிக்கணும்னா நினைக்கணும்னா அவன் மேல அளவு கடந்த பிரீத்தி இருக்கணும். பிரீத்தி இல்லாத வஸ்து யாராலும் நினைச்சு பார்த்தா தெரியும், நமக்கு எந்த வஸ்துவின் பிரீத்தி இல்லையோ அந்த வஸ்து கன காலத்துக்கு மேல நினைக்க முடியாது. அதனால அத்தியத்த பிரீத்தி இல்லையா பகவான் மேல வரணும்னாக்க அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல வைராக்கிய பாதத்துல பகவத் விதிரீத்தமா தான் உள்பட சர்வ வஸ்துக்குள்ளே உள்ள தோஷத்தை காண்பித்து விட்டார். அடுத்தபடியா உபயலிங்க பாதம்னு ஒரு பாதம் பண்ணி அந்த பாதத்துல பகவானுடைய உபயலிங்கம் அப்படின்னா இரட்ட அடையாளம், இரண்டு அடையாளம் அர்த்தத்தில் இரட்டை அடையாளம், ரெண்டும் ஒன்ன விட்டு ஒண்ணு பிரியாததானே இது ரெண்டும் பகவானுக்கு அடையாளம். ஒன்னு ஹேய பிரத்யேகத்துனா எப்படிப்பட்ட தோஷத்தினுடைய சம்பந்தம் அத்திருக்கை, தோஷத்தினுடைய சம்பந்தம் அறவே அத்திருக்கை. ரெண்டாவது சமஸ்த கல்யாணம், கல்யாண குணங்கள்லாம் என்ன அர்த்தம், நிரதிசய மங்களங்களாக எல்லாராலையும் விரும்பி அனுபவிக்கப்படத்தக்க தக்கதான லோகத்துல எல்லாருக்கும் பரம சுபமான பரம சோபனமான கல்யாண குணம் சேகம். இந்த எதுக்காக ரெண்டு இது ரெண்டு சொல்றதுன்னு கேட்டா, இது ரெண்டும் இருந்தா தான் பிரீத்தியானது அளவு கடந்ததாக இருக்கும், துளி கூட அப்பிரீத்தி தலைக்காட்டாது. ஏன்னு கேட்டா ஒரு வசூல பிரீத்திக்கு என்ன காரணம், அந்த பிரீத்திக்கு ஒரு வசூல பிரீத்திக்கு காரணம் அதனுடைய குணானுசந்தானம், ஒரு வசூலுடைய குணத்தை அனுபவிக்க அனுபவிக்க அது மேல பிரீத்தி வரும். பிரீத்திக்கு ஹேதுவான குணானுசந்தானத்துக்கு சாமக்ரியான குணங்களுக்கு கல்யாண குணங்களுக்கு அளவில்லை, அதுதான் அசங்கேய சுவாபாதிக அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணார்த்தகம். இவ்வளவு குணங்கள் இருந்த பொழுதிலும் ஏதானும் ஒரு குணம் இருந்ததுன்னா ஒரு தோஷம் இருந்ததுன்னா இல்ல அப்ரீ லோகத்தை பிரீத்திக்கு குணானுசந்தான ஹேது போல அப்ரீதிக்கு எது ஹேது, தோஷானுசந்தான ஹேது. அதனால அப்ரீதிக்கு ஹேதுவா இருக்கிற சாதனமா இருக்கிற தோஷ அனுசந்தானத்துக்கு சாமக்ரியா இருக்கிற தோஷங்கள் அறவே இல்லை. அதனால என்ன அர்த்தம், ரெண்டு வகையா, பிரீத்திக்கு அளவே இல்லை அப்ரீதிக்கு வழியே இல்லைன்னு சொல்லக்கூடியதானே இதுதான் பகவான் மேல அளவு கடந்து பிரீத்தி உண்டாரத்துக்கு சாதனம். இப்படி இல்லையா ஹேய பிரத்யநீகமான இல்லையா சமஸ்த கல்யாண குணாத்மகமான நினைத்த மாத்திரத்தினாலே தன் மேல அழுது கிடந்த பிரீத்தியை உண்டாக்கக்கூடிய அந்த பிரீத்தியின் காரணமாக இவனை வரித்து இவனை சம்சாரத்திலேருந்து இவனை அத்தியதமா விடுபடுத்தக்கூடியதான். சம்சாரத்திலேருந்து யார் விடுபடுகிறான்? வரிக்கின்றனன் பரன் யாவரை என்று மறையதனில் விரிக்கின்றதும் பொருள். தனக்கு பிரீதி விஷயமா பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு தன்மேல பிரீத்தி உண்டாக்குறான். இதை கொண்டு கேட்டா தன்னுடைய சமஸ்த ஹேய பிரத்யேகத்தாலையும் தன்னுடைய சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவமான இந்த ஆகாரத்தினால இல்லையா அத்தியப்த பிரீத்தியை உண்டாக்கி சேதனர்களை இல்லையா தான் சீகரிக்க வழிபடுறான். இப்படிப்பட்ட அவனுடைய கல்யாண குணங்கள் அடுத்தபடியா அச்சரியன அடுத்தபடியா அவனுடையதான ஐஸ்வர்யம் எப்படி ஈழநிது உடையனது என நினைவறியவன் நிலநிலை விசும்பிடை உருவினன் அருவினன் சொல்ல முடியா இல்லையா? இந்த லோகத்தை இன்னொரு சுவூசி குத்துற இட இன்னொருத்தருக்கு சொந்தம் இல்லாதபடி இல்லையா சர்வமும் தன்னுடைத்த சர்வமும் தனக்கு ஏதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யது. தசோத்தராணி ஆவரணானி யானிச்ச குணா பிரதானம் புருஷ பரம்பதம் பராத்தரம் பிரம்மச்ச தே விபூதயா உன்னொழி உன்னொழித்ததான சர்வம் உனக்கு விபூதி. அனைத்தும் அவன் ஒருவனுடைய ஐஸ்வர்யம் அனந்த லீலாஸ்பதத்துவத்தில் சொல்ல முடியும். அடுத்தபடியால் இல்லையா கடைசியா அவனுடையதான இல்லையா சேட்டி தங்கம் இல்லையா திவ்ய அற்புதமான சேட்டி தங்கம் ஒவ்வொன்றும் எடுத்தா மேல இந்த இந்த அடுத்த பாசுரத்திலே தொடங்கி எல்லாம் கண்ணனுடையதான் திவ்ய அற்புதமான சேட்டி தங்கம். கண்ணன் மட்டும் இல்ல ஓரோரு அவதாரத்திலையும் திவ்யமான அற்புதமான சேட்டி தங்கம் இல்லையா. அப்படிப்பட்ட தன் ஆசிரியர்களுக்காக தன்னுடைய அடியார்களுக்காக இன்னொத்தரால நினை செய்யலாம்னு எண்ணக்கூட முடியாதவர்களை எல்லாம் இல்லையா அகடித கட்டணா சமர்த்தனாக நின்று பகவான் செய்யக்கூடியதான அற்புதமான சேட்டிதங்கள் இவைகள் எல்லாமே ஆச்சரியத்துக்கு இல்லையா ஜன இவைகள் அத்தனையுமே இல்லையா அத்தியந்த ஆச்சரியத்துக்கு அபரிச்சின்னமான ஆச்சரியத்துக்கு நம்மால கொஞ்சம் கூட இல்லையா சிந்தனம் கூட பண்ணி இவைகளை ஆச்சரியம்னு உணர முடியும். இவைகளை பார்த்து ஆச்சரியப்படலாமே வழிய இவைகளுக்கு இவைகளுடைய ஆச்சரியத்தை யாராலும் ஆராய முடியாது. அப்படிப்பட்ட மாயனை அடுத்தபடியா மாயன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டாக்க இப்ப இப்படி அச்சந்த ஆச்சரிய ஜனகத்துவம் மட்டும் இல்ல மாயன்ற சப்தத்துக்கு சகல ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகளுக்கு சாதனம். இதுதான் வேதாந்தத்தினுடைய ஆணிவேர். மாயன் அப்படின்னா இல்லையா மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி தன் சரீரபூதமான தனக்கு அப்ரதட்சித்தமான தன்னோடு விளக்க ஒண்ணால் தனக்கு சேஷபூதமான இந்த பிரகிருத்தியை கொண்டு சகல ஜெகத்தையும் சிருஷ்டிக்கிறது. அஸ்மாத்து மாயி சிஜதே விஸ்வமேத்ததுன்னு சொல்ல முடியாது. மாயாம் து பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம் மாயன்ற சப்தத்துக்கு சகல ஜெகத்தையும் இல்லையா சிருஷ்டிக்கிறது. சிருஷ்டிக்கிறவன் இவன் அதுக்கப்புறம் ரக்ஷணத்துக்கு பிரளயத்துக்கு வேறொருக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தன்னு சொல்ல முடியாது. மூணுக்கும் ஒருவன் தான். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் திரயந்தி அபிஷம் விசந்தி தானி விஜிஜாசஸ்வ தானி பிரம்மணின்னு சொல்லல இல்லையா. இவைகள் எல்லாம் இல்லையா ஒத்தனுடையதான இல்லையா செயல். அதனால இல்லையா சகல ஜகத்தினுடையதான ஏதானும் சுட்டி காரணமாகவோ சுட்டிகா இல்லையா வேதாந்த அத்தாச்சராஜனு சம்ஹாரகர்த்தான் போய் நிரூபி ஏன்னா தட் வில் டேக் கேர் ஆஃப் சொல் பாக்கியெல்லாம் தானா அதுல வந்துடும். அதனால ஏன்னா மூணும் ஒருவனுக்கேன்னு சுத்தி முன்னாலே ஆணித்தரமா சொல்லிடுது. அதனால இங்கே மாயன்ற சப்தமானது சகல ஜகத்தையும் தன்னுடையதானே இல்லையா சங்கல்ப மாத்திரத்தினால சிருஷ்டிது இல்லையா. மாயாங்கிற சப்தத்துக்கு இல்லையா வெறும் மூல பிரகிருதின்னு மட்டும் இல்ல மாயா வைணம் ஞானம் என்பதனால சம்பவாமி ஆத்ம மாயான்னு சொல்றதுனால மாயாங்கிற சப்தத்துக்கு பகவானுடைய சங்கல்ப விசேஷத்தையும் ஆக மாயனைங்கிற சப்தத்துக்கு பாருங்க மாயாங்க சப்தத்துக்கு சரீரபூதமான பிரகிருதி அர்த்தம் கொண்டா உபாதான காரணத்துவம் வருது. மாயன்ற சப்தத்துக்கு தன்னுடையதான இல்லையா சங்கல்ப இல்லையா அப்பிரதிகதமான சங்கல்ப விசிஷ்டம்னு சொல்லும்போது நிமித்த காரணத்துவம் இந்த மாயன்ற சப்தத்துக்குள்ள அபின்ன நிமித்த உபாதான காரணம் பிரம்மத்தை தவிர பரதத்துவமாகிற ஸ்ரீமன் நாராயணனை தவிர இன்னொருத்தருக்கு ஏற்றி சொல்ல முடியாததானே இல்லையா ஜகத்துக்கு உபாதான மெட்டீரியல் காசு ஜத்தினுடையதான எக்ஸ்பர்ட் காசு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான காரணம் மாயன்ற சப்தத்துல நாம நிர்பந்திக்காம அப்படியே சுலபமா நம்ம கையில வந்து மாயனை இப்படிப்பட்ட அத்தியந்த ஆச்சரிய ஸ்வரூபமான சகல ஜகத்துக்கும் காரணபூதனான ஜகத்தினுடைய காரணத்துவம் வெறும் சிருஷ்டி ஸ்திரி பிரளயாதிகளோடு நிற்காது எல்லாத்துக்குள்ளையும் அனுப்பிரவேசம் பண்ணி எல்லாத்தையும் நியமிக்கிற பர்யந்தம் போயிருக்கு. அகில புவன ஜென்ம சேம பங்க ஆதி லீலே இல்லையா? ஆதிங்கிற சப்தமானது சிருஷ்டிஸ்திதே பிளையாதிகளுக்கு மேல ஆதி சப்தத்தினால சர்வ பதார்த்தங்களையும் அனுப்பிரவேசித்து சர்வத்தையும் நியமிக்கிற ஆகாரத்தவர்களும் இதெல்லாம் மாயன் சப்தத்தால் இருக்கு. இப்படிப்பட்ட மாயனை இந்த மாயனாக இருந்தவன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டா வண்ணு மண்ணு வடமதுரை மைந்தனாகிறான். நடுப்புற ஒரு ஆகாரம் இருக்கு, அதுவும் மாயன் சப்தத்தால் கிரகிக்கக்கூடிய ஆகாரம் தான். அதுதான் சகல ஜகத்தினுடைய ரட்சணத்துக்காக திருப்பார்கடல்ல வந்து தான் சீராப்தியில அனந்த சயனாக இருக்கக்கூடியதான அந்த அவஸ்தை. அந்த அவஸ்தை ஏன்னா இந்த வியூகங்கள் இருக்கு இல்லையா, அந்த வியூகத்தை தனியா பிரிக்க வியூகங்கள்ல வியூக வாசுதேவனை தனியா பிரிச்சு சொல்றா, தனியா பிரிக்கான்னு சொல்ற இல்லையா. திரிவியூக பட்சம் சதுர்வியூக சுவாமி தத்துவ சித்தனாதிகாரத்தை காட்டுறார் இல்லையா. வியூகங்கள் மூன்றுன்னு பட்சம் இருக்கு, வியூகங்கள் நாலுன்னு பட்சமும் இருக்கு. ரெண்டு பட்சத்துக்கும் பரஸ்பர விரோதம் இல்லைன்னு சுவாமி காட்டுறார். அதுபடி இது மூணு தான் சொன்னா, நாலுன்னு சொன்னா என்ன இது விரோதம் இல்லை அப்படின்னு கேட்டாக்க, புறத்தாழ்தான் திரிவியூக பட்சம் இல்லையா. சுவாமி பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராஜ அஸ்தமத்துல சதுர் தகப்பனார் மூன்று வியூகத்துக்கு திருக்குமாரன் நாலு வியூகம் சொல்ற இல்லையா. ஆக ரெண்டுக்கும் எப்படி விரோதம் இல்லாமல் பொருந்த விடுறதுன்னு கேட்டா இல்லையா, வாசுதேவன் சங்கர்ஷன் பத்தியும் தான் அனுத்தன் சொல்லக்கூடிய நான்கு வியூகங்கள் சாஸ்திரத்தால் இருக்கு. அதை எந்த இல்லையா இதுவும் சாஸ்திர நிஷ்டன் அதை வருக்க மாட்டா. ஆனா மூன்றுன்னு சொல்ற தாத்யம் என்னன்னு கேட்டா, வியூக வாசுதேவனுக்கும் இல்லையா பரமாத்மாவாகிற பரவாசுதேவனுக்கும் அனுசந்தேகமான குணங்கள்லையும் விக்கிரக விசேஷத்திலையும் எந்த விதமான அதாவது உபாசனத்துக்கு ஆச்சரியமாயிருக்கிற விக்கிரக குணாதிகள்ல எந்த விதமான பேதமும் இல்லாததுனால ரெண்டையும் பிரிச்சு சொல்லாம அது அதோடு ஒன்றாக்கி பாக்கி மூன்றையும் வியூகமாக சொல்றார் ஒருவர். ஆக மாயனைங்கிற சப்தத்தினால பரரூபத்தோட சேர்த்து இல்லையா அதோட அபின்னமான குண விக்கிரகாதிகளை உடையதான வியூகமாகிற வாசுதேவனுடைய கிரகிக்கிறார். அதுக்கு மேல இல்லையா ஏக நாராயண ஸ்ரீமான் சீரார்ணவ நிக்கேத நிகேதனா நாகபரியங்கம் உத்ருஜே ஆகதோ ஹியாகதோ மதுராம் புரியும். அவன் இல்லையா அந்த பரபிரம்ம பூதமான சர்வ கர்ம காரண பூதனான ஸ்ரீயப்பதியான பகவான் நாராயணன் வியூகமாக வாசுதேவனாக திருப்பார்கடல்ல இருந்து அங்கேருந்து இல்லையா அவசர பிரதீட்சனாக இருந்து அத்தியுதமாக வந்து ஒரு அவதாரம் பண்ணது எங்கன்னு கேட்டா மண்ணு வடமதுரை மைந்தனா. மண்ணு அப்படின்னா நல்ல ஸ்திரமான பிரசித்தியை நல்ல பிரதிஷ்டிதமான இல்லையா பிரசித்தியை உடையதான மண்ணு வடமதுரை இல்லையா. மண்ணு வடமதுரைக்கு என்ன அப்படி மண்ணு புகழ் அப்படின்னு கேட்டாக்க என்ன அதனுடைய புகழுடைய ஸ்திரத்துவம் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா எல்லா கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம்னு சொல்லக்கூடிய மூன்று யுகங்கள்லையும் பிரசித்தி உடையது. கிருதயுகத்துல பகவான் வாமனாக அவதரித்த காலத்துல இல்லையா அங்கிருந்து இல்லையா மகாபலியினிடத்துல போய் அந்த மூன்று லோகத்தையும் பெற்று திருவிக்கிரமாக அதை அளந்து இந்திரனுக்கு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் பகவான் வாமனாக இருந்து இல்லையா நெடுநாள் இந்த மதுரையில பகவான் தபஸ் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் தன்னடி ஜோதிக்கு எழுந்தவர்கள் இருந்தான்னு எழுந்தவர்கள்னு சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த மதுரையானது கிருதயுகத்துல பகவான் வாமனனுக்கு இல்லையா தபஸுக்கு ஆசிரமாக இருந்ததான பெருமையை உடைப்பதாக சொல்றது. அடுத்தபடியா திரேதா யுகத்துல பகவான் இல்லையா ராவணனை சம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறம் திருவயோத்தியில முடிசூடி கூப்பிட்டு கொண்டு எழுந்திருந்த காலத்துல சத்ருக்னன் அவன் மூலமாக அந்த மதுரையில லவணாசுரன் ஒருத்தன் இருந்தான். அவனுடையதான இல்லையா அது இதுகள்லாம் அவனுடைய அத்தியாச்சாரங்கள்லாம் அவனுடையதான கொடுமைகள்லாம் அடக்கி அவனை வென்று அந்த சத்ருகுன அங்க முடிசூட்டி பெருமாள் அயோத்தியின் கீழே மதுரையை கொண்டு சத்ருகுன் மூலமாக ஆட்சி பண்ணினார்னு அப்படி திரேதா யுகத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த மதுரைக்கு ஒரு பிரசித்தி உண்டு. அழுதுபோய் இந்த அவதாரத்திலேயோ சாக்காத் பரிபூர்ண பிரம்மாவதாரமாகிற பகவான் கண்ணன் தானே வந்து அவதரித்த. இப்படி ஒரு சமயம் உயர்ந்து ஒரு சமயம் தாழ்ந்தல்லாது மூலையா எல்லா யுகத்திலையுமே இல்லையா பரிபூர்ணமான ஸ்திரமான பிரசித்தியை உடையதான மண்ணும் வடமதுரை மைந்தன் இல்லையா. மைந்தன் சப்தத்துக்கு அந்த ஊர்ல வந்து மைந்தன் சப்தத்துக்கு அந்த ஊர்ல வந்து பிறந்த மகன் முதல்ல பிரைமரியாக இருக்கும். அதாவது பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னு சொல்ல முடியா இல்லையா. பிறந்து பிறந்ததான ஐஸ்வர்யத்தை உடைய மற்றவர்களுக்கெல்லாம் இல்லையா பகவான் பிறந்தான்னு சொன்னதுனால தாழ்ச்சி இல்லை. ஏன்னா மற்றவர்களுக்கு தான் பிறப்பு தாய் இல்லையா. சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படிங்கிறத பாஷுகார் இதுக்கு வேதாசங்கள் ஊ அப்படிங்கிறது ஏவகாரம் அவதாரணம் எம்பசிஸ் அர்த்தம் அதுக்கு இல்லையா. சயேவ ஜாயான் பவதி ஜாயமானஹா சஜ்ஜாயானேவ பவதி ஜாயமானஹா சஜ்ஜாயான் பவத்யேவ ஜாயமானஹா சஹா ஜாயான் பவதி ஜாயமான ஏவ அவன் பிறக்கிற காரணத்தாலேயே பெருமையுடையவனாகிறான். ஒளிவரும் முழுநலம் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநிலம் முழுநலம் நிலை வரம்பில பல பிறப்பாய் நிலை இல்லாததான வரம்பில்லாததான பல பிறப்பாய் இல்லையா. நிலை இல்லாததான பல பிறப்புன்னா பகவான் என்னென்ன எந்த யோனியுமாய் பிறந்தான் சொல்லி அவன் இந்த யோனியில தான் பிறப்பன் இந்த யோனியில பிறக்க மாட்டான் தேவ யோனியில் தான் பிறப்பன் மனுஷ யோனியில் தான் பிறப்பன் அதுக்கீடு அதுக்கு திவ்ய தாவராதி யோனிகளில் பிறக்க மாட்டான் கிடையாது. என் கர்ம வசியர்கள் கூட பிறப்பதற்கு ஜுகுப்சப்படக்கூடியதான யோனிகள் எல்லாம் வந்து பெருமாள் பிறப்பு ஏன்னா அது கர்மமடியாக பிறக்கிற பிறப்பில்லை கருணையடியாக பிறக்கிற பிறப்பு. மற்றவர்களுக்கு ஒரு சரீரத்தில் போனால் அந்த சரீரம் ஒட்டும் பகவானுக்கு அந்த சரீரமானது ஒட்டாது. அவனுடைய அப்ராகிருதமான திவ்ய விக்கிரகத்தை தான் இல்லையா அந்த அந்த சம்ஸ்தானத்துக்கு சஜாத்தியமாக பண்ணிக்கிறானே வழிய அந்த வாஸ்தவத்தை அவருடைய சரீரங்கள் அப்ராகிருத சரீரங்களானபடினால என்னென்ன யூனியமாய் பிறந்து அப்படி வந்து பிறக்கிறார். அதனால மற்றவர்களுக்கு கர்ம வசியர்களாக பிறப்பவர்களுக்கு அந்த பிறவிக்கு அனுகுணமான ஞான சங்கோச்சம் அதாவது மனுஷர்களுக்குன்னு ஒரு ஞான சங்கோ தேவர்களுக்குன்னு ஒரு சங்கோச்சத்தினுடைய அளவு மனுஷர்களுக்குன்னு ஒரு சங்கோச்சத்தின் அளவு இதை காட்டிலும் இல்லை மிருக திரியக்கு மிருகங்களுக்கு அது காட்டிலும் தாவரங்களுக்கு இப்படி ஞான சங்கோச்சம் கீழே இறங்க இறங்க அதிகம். இந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி ஞான சங்கோச்சம் உண்டாருதா ஞான சங்கோச்சம் தகுந்த மாதிரி சரீரம் உண்டாருதா அப்படின்னு கேட்டா முதல்ல ஏற்படுறது ஞான சங்கோச்சம். ஈஸ்வரனுக்கு நாம் பண்ணதான புண்ணிய பாப ரூப கர்மாக்களை கொண்டு நம் மேல ஏற்படுற அனுகிரக நிகிரக விசேஷங்கள் பொதுவாக நிகிரகம் தான் அதிகம் ஏன்னா நாம் பண்ற கர்மாக்கள்ல இல்லையா நிகிரகத்துக்குரிய அபராதங்கள் தான் ஆக்ஞாதிலங்கள் தான் ஜாஸ்தி. அதனால பகவானுக்கு ஏற்படும் நிகிரக சங்கல்பம் தான் இந்த ஜென்மான்னு சொன்னா நிகிர பகவானுடைய நிகிரக சங்கல்பம் முதல்ல என்னவாகும் அப்படின்னு சொன்னா ஞான சங்கோச்சம் தான் முதல்ல அந்த நிகிரகத்தினுடைய முதல் வெளிப்பாடு. ஏன்னு கேட்டா இந்த ஜீவன் இருக்கான் இந்த ஜீவன் என்ன ஒரு தர்மி சுரூபூதமான ஞானம் அதுல உறுதி வச்ச தர்மபூதமான ஞானம் இந்த ரெண்டு தான் ஜீவனுடைய சுரூபத்தில் இவ்வளவுதான் இருக்கு. சரீரங்கள் எல்லாம் அப்புறம் வந்து சேரப்போகுது இல்லையா. அதனால பகவானுக்கு இவன் மேல கோபம் தான் என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட ஏதோ ஒன்று பிடித்திருக்கணும் சொரூபத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அது பகவானே ஏற்கனவே நிர்வீகாரமா சங்கல்பிச்சு வச்சுதான் ஆக எதை பிடிச்சி ஏதாவது கீழ் கொடுத்து எதை பண்ணலாம் மாற்றலாம்னு கேட்டால் தர்மபூத ஞானம் தான் மாற்ற முடியும். அது பகவானுக்கு நம்ம மேல சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணா அந்த தர்மபூத ஞானத்தை நல்லா விகசிக்க பண்றான். தவிர நம்ம மேல கோபம் வரும்போது தர்மபூத ஞானம் பிடிச்சி ஒரு திரும்பி திரும்பி இல்லையா அதை சங்கோச்சப்படுத்தி விட்டுருக்கோம். ரொம்ப சிம்பிள் எல்லா லோகத்தில் நம்ம பார்க்குற விஷயம்தான். வேதாந்தங்கிறது பரம அனுபவ சித்தம் இல்லையா. எங்கழிங்க இல்லையா திருஷ்டாந்தங்களை கொண்டு அத்தனையும் நிரூபிப்போம். நாம நித்தியம் பார்க்குற விஷயங்கள் இதை தவிர வேதாந்தம் தனியாக ஒன்றும் இல்லை இல்லையா. அதனால பகவானுடையதான் நம் பேரில் உள்ள அனுகிரகமானது இல்லையா ஞான விகாசமாக பலிக்கிறது. ஏன்னா இவனிடத்துல விகாசப்படுத்துறதும் சங்கோச்சப்படுத்துறதும் ஞானத்துக்கும் பகவான் தன் கோபத்தையோ சந்தோஷத்தையோ காட்டுறதுக்கு இவன் இருந்தால் அந்த ஞானத்தை தவிர வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால அந்த ஞானத்தினுடைய விகாசம் தான் பகவானுடைய அனுகிரகம் அந்த ஞானத்தினுடைய சங்கோச்சம் தான் பகவானுடைய நிகிரகம். இந்த பகவானுடைய இந்த அனுகிரக விசேஷத்தினால நிகிரக விசேஷத்தினால கர்மானுகுணமாக ஏற்பட்ட ஞான சங்கோச்ச விகாசங்கள் நிச்சயமாயிருச்சுன்னா இது கரெக்டாக எந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆகா இந்த ஞானத்தினுடைய ஆகாரமோ அந்த சரீரம் தான் இவன் இல்லையா. செருப்பு காலு தந்து செருப்பு வாங்க செருப்பு தந்து காலு வாங்குவோம் காலு செருப்பு தந்து இல்லையா. இந்த ஞான சங்கோச்சங்கிறது இல்லையா அது இவனுடைய ஏகதேசம் காலுங்கிறது நம்ம சரீரத்தில் இருக்கிற மாதிரி இவனிடத்துல இருக்கிற ஞானம் தான் இவனது. அதில் ஏற்பட சங்கோச்ச விகாரம் தான் காலுடைய அளவு. அதுக்கு ஏற்பட சரீரம் அதோடு வந்து எது சேர்றது அது வந்து இல்லையா இந்த சரீரம் தான் செருப்பு மாதிரி இல்லையா. இப்போ எதுக்கு தகுந்த எது இல்லையா கால அளவுக்கு தகுந்ததான் செருப்பை வழிய செருப்புக்கு தகுந்த மாதிரி கால அளவு பண்ணிக்க மாட்டான். அதனால இவனுடைய ஞான சங்கோச்ச விகாசங்களுக்கு தகுந்த மாதிரி இவனுக்கு சரீரம். அதனால ஞான சங்கோச்ச அனுகுணம் சரீர அனுகுணமான ஞான சங்கோச்சம் இல்லை ஞான சங்கோச்ச அனுகுணமான சரீரம் ஏற்படும் இல்லையா. இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் பிறக்கும் பொழுது ஞான சங்கோச்சம் அடியாக வருது. பிறப்பு பகவானுக்கு பிறக்கிறதுக்கு ஞான சங்கோச்சம் காரணம் இல்லை. அவன் எவ்வளவு பிறப்பு பிறந்தாலும் அஜோபிசம் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசம் சொல்ல முடியா, அஜகஸ்வபாவனாக அப்ராகிருதமான பிரிமேனி உடையவனாகவே பிறக்கிறதுனால ஞான சங்கோச்சம் இருக்கிறதுனால சரீரமும் மாறுறதில்லை. அதனால எப்பொழுதும் அப்ராகிருத சரீரனாகவே பிறக்கிறான். அதனால பகவானுக்கு மைந்தனைங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, பிறக்கிற விடத்திலேயும் மிடுக்கு குறையாமல் பிரகாசம் குறையாமல் இருக்கிறது. மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை எடுக்கும் போதே அவதாரத்தை அத்தியந்த ஆச்சரியபூதமான அம்சம் என்ன, எதை கேட்டு வாழ்வார் முதல் தர எத்திரம் என்று 6 மாசம் மோகித்தார், அடுத்தபடியா இல்லையா திறந்த வாரம் என்றவாறே 6 மாசம் ஆழ்வார் மோகித்து கிடந்தார். அப்படி அவருடைய பிறப்பு ஆசிரியர்களுக்காக இல்லையா அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு பிறப்பற்ற தான் வந்து பல்பிறப்பும் பிறக்கிறதானே இல்லையா அந்த அசுத்தம். அப்படி வடமதுரையில் வந்து இல்லையா பரவாசுதேவனாக இருந்து அதுக்கப்புறம் திருப்பார்கடல் க்ஷீராதிசாயியாக இருந்து வடமதுரையில வந்து இல்லையா க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபரியங்கு முத்துருஜே தியாகதோ மதுராம் புரியும் சொல்ல முடியும். மதுரையில பிறந்தானே இல்லையா, பிறந்த விடத்துல ஒரு நாள் ராத்திரி தங்கல் இல்லையா, பிறந்தவன்றே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் இல்லையா அந்த ஓரிரவு கிடக்கும் முன்னாலேயே இல்லையா பகவான் என்ன பண்ணா, வசுதேவருக்கு கட்டளையிட்டு இல்லையா எங்கிருந்து என்ன கொண்டு போய் திருவாயிற்பாடி இல்லையா, உடனே அதுக்கு அனுகுணமாக இல்லையா பகவானுக்கு இல்லையா அனந்த கருடாதிகள்லாம் வந்து இல்லையா பரமோபகாரம் பண்ணி அந்த யமுன நதியும் இல்லையா வழிவிட்டு இல்லையா அன்றைக்கிரவே பெருமாள் என்ன அர்த்தம், அதுவரையிலும் ஒரு இரவாக இருந்தது. ஆமா, ஏன்னா அந்த சாதாரண நாளுங்கிற சப்தமே சாமானிய சப்தம், அது எதை வேணாலும் குடிக்கும். கொஞ்ச நாள்ல அப்படின்னா இப்ப ஏதோ இல்லையா நாலு ஆண்டுல காய்ச்சி பத்து பேச்சு இருந்திருக்கா என்ன சொல்லுவோம், கொஞ்ச நாள்ல என் புள்ள கலெக்டர் ஆயிடுதுன்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள்ல அர்த்தம் நாளுங்கிற சப்தமானது சாமானிய சப்தம், எந்த கால அவட்சேதத்தை வேணாலும் நாள்னு சொல்லலாம். அது மாதிரி இங்க ஓர் இரவு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒரு நாள் அர்த்தம் வந்தா கூட இல்லையா ஆழ்வார் சாதிச்சார் குறிக்கோள் ஞானங்களால் எனையூடி செய்தவமும் கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தின, சில நாள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அத்தியல்ப காலம் நினைத்தா உடனே மோட்சம்ன்றது கூட சில நாள், தேகாவதானங்கிறது இன்னும் சில நாள் இல்ல, ஒரு தினாந்தரத்திலேயோ ஒரு பக்காந்தரத்திலேயோ ஒரு மாசாந்தரம் எல்லாமே நாள் தான். நாள்னாக்க ஒரு காலத்தினுடைய நிர்தேசம். அது மாதிரி ஓரிரவில் தான் என்ன அர்த்தம், லோகத்துல மற்ற அகோராத்திரங்களை போல மற்ற ராத்திரியை போல இல்ல, அது எப்படி இரவுன்னு கேட்டா இல்லையா பகவான் மதுரையிலிருந்து இல்லையா வசுதேவர் ஒரு ஒரு ராத்திரியில கொண்டு சேர்த்துதான் அவர் சேர்க்கிறவங்க அது ஒரு ராத்திரியா இருந்துச்சு இல்லையா. மீமாசனால் வாக்கியத்துக்கு என்ன லட்சணம் சொல்லுவான்னு கேட்டா, மற்ற லாங்குவேஜில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு பிரிகேட் ஒரு கர்த்திருபதம் ஒரு கிரியாபதம் இல்லையா ஒரு இது இருந்தா ஒரு வாக்கியம் சொல்றான் அவனும் இல்லையா, அத்தைக்குவாது எவ்வளவு பரியந்தம் ஏகார்த்த பிரதிபாதமா இருக்கும் அவ்வளவு பரியந்தம் ஒரு வாக்கியம்னு சொல்லுவான். அது மாதிரி அந்த வாக்கிய லட்சணத்தை போல இந்த ராத்திரிக்கு லட்சணம், பிறந்த பெருமாள் வசுதேவருக்கு கட்டளையிட்டு மதுரையிலிருந்து திருவாயிற்பாடிக்கு போய் சேர்றவர்களும் திருவாயிற்பாடியில போய் இவரை கொண்டே சேர்த்து இல்லையா அதுக்கப்புறம் அந்த அங்கு பிறந்திருந்ததான பெண்ணை கொண்டு வந்து திருப்பியும் தேவகிரியோட பக்கத்தில் கொண்டு சேர்க்கிறவர்களும் இந்த 2 & 4 இல்லையா மதுரையிலிருந்து திருவாயிற்பாடி போய் திரும்பி வரவர்களும் ஒரு இரவு ஒரு ராத்திரியா, ஒரு ராத்திரியில கொண்டு போனா அர்த்தம் பண்ணக்கூடாது இல்லையா, இது உத்தேசிய விதேய விபாகம் இல்லையா. ஆழ்வார் இல்லையா உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சாதிச்சார். இது ஆழ்வாருக்கு உண்டு நமக்கு உண்டு இல்லையா, ஆழ்வாருக்கு நமக்கு உண்ணும் சோறு கண்ணன், நிறைய சாப்பிடுவோம் அதெல்லாம் கண்ணன் சொல்லி இல்லையா நமக்கு உண்ணும் சோறு கண்ணன், நமக்கு பருகு நீர் கண்ணன், நமக்கு தின்னும் வெற்றிலை கண்ணன். ஆழ்வாருக்கு இல்லையா கண்ணன் உண்ணும் சோறு, ஆழ்வாருக்கு கண்ணன் பருகு நீர், ஆழ்வாருக்கு கண்ணன் தின்னும் வெற்றிலை இல்லையா. இதுக்கு உத்தேசிய விதேய விபாகம் பேரு. இப்படி போட்டா நமக்கு நமக்கு உண்ணும் சோறு கண்ணன், நமக்கு பருகு நீர் கண்ணன், நமக்கு தின்னும் வெற்றிலை கண்ணன். அது சம்சாரிகள் நமக்கு மேக்சிமம் அவ்வளவுதான், ஆழ்வாருக்கு அப்படி இல்ல, ஆழ்வார் கண்ணன் தான் உண்ணும், கண்ணனை தவிர வேறு உண்ணும் சோறு கிடையாது. நமக்கு உண்ணும் சோறு கண்ணன், ஆழ்வாரு கண்ணன் உண்ணும் சோறு. நமக்கு பருகு நீர் கண்ணன், ஆழ்வாருக்கு கண்ணன் பருகு நீர். நமக்கு தின்னும் வெற்றிலை கண்ணன், ஆழ்வார் கண்ணன் தான் தின்னும் வெற்றிலை. அது மாதிரி இந்த ஓரிரவு சேர்ந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்க்க, அந்த ஒரு இரவில் போய் சேர்ந்தான் இவன் போய் சேர்றவனும் ஒரு இரவா. கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் அனாதி பகவான் காலகான்னு நான் காலத்துக்கு நியந்தாங்கிறத பல இடங்கள்ல காமிக்கிறான். அது மாதிரி ராசக்கிரீடல இல்லையா பகவான் அந்த புறவை கூச்சாடின இடைச்சிகளோட எத்தனை யுகம் போச்சு அதுன்னு தெரியாதுங்க. ஏன் அப்படி அப்படி போ, அது அதிசயமா நியந்திருப்போம் இல்லையா. மண்ணும் வடமதுரை மைந்தனை, அப்புறம் தூய பெருநீர் யமுனை துறைவனை, அப்புறம் திருவாயர்பாடிக்கு போய் சேரப்போறது அடுத்தபடியா சொல்ற நடுப்புற எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அது அது ஒரு அற்புதமான இரவு. ஏன்னு கேட்டா அவன் அந்த யமுனையை கடந்து, அந்த யமுனா தூய பெருநீர் யமுனை இல்லையா பகவானுடைய இல்லையா, அவ்வகவானுக்கு அனுகூல தூய்மையாவது பகவானுக்கு அனுகூல விருத்தி பண்றது இல்லையா. அந்த பெருநீரை உடையதான யமுனையானது தன்னுடைய தீர்த்தத்தை குறித்துண்டு இல்லையா வசுதேவருக்கு இல்லையா, அவர் அந்த சொல்லும் பொழுது அவ்வளவு அவருடையதான முழுங்கால் மட்டும் தீர்த்தமாக அந்த யமுனையானது ஆகி அவருடைய கதி அப்பிரதிகதமா ஒரு கணகாலம் ஒரு இடத்துல நிற்க வேண்டாதபடி அந்த யமுனையை கடந்து போக முடியாது. அந்த யமுனையானது அவருக்கு வழிவிட்டது இல்லையா. அது தூய வெறுநீர்னா கோதாவரி செய்யாத காரியத்தை யமுனை செய்தது. சமுத்திர ராஜன் இந்த நதிகளுக்கெல்லாம் பத்தியா இருக்கு சமு, அவர்கள்லாம் ராமாவதார காலத்துல கிஞ்சித்து கூட ஆனுகூல்யம் பண்ணாம ராவணன் மேல் உள்ள பயத்தினாலேயும் இல்லையா சமுத்திரம் தான் தான் அபரிச்சின்ன தத்துவங்கிறதான கர்வத்தினாலையும் அவர்கள்லாம் பெருமாளுக்கு பிரதிகூல விருத்தி பண்ண பார்த்தார்கள். இங்கே யமுனையானது கேட்காமலேயே அவெல்லாம் பெருமாள் கேட்டும் கூட அனுகூலம் பண்ண மாட்டேன். பெருமாள் அந்த கோதாவரியை நமஸ்கரித்து கேட்கிறார், பிராட்டியை கொண்டு போனனும் தெரியுமா எங்க போனானு தெரியவா பேசாம ஓனமா வந்து. அது மாதிரி இல்லையா அந்த சமுத்திரராஜன பெருமாள் இல்லையா சரணாகதி பண்ணி பார்த்தார், அதுக்கும் செய்யல. ஆனா அப்படி இல்லாமல் இந்த பெருநீராகிற யமுனையானது தன்னுடைய பெருநீரை குறித்து கொண்டு அப்படி அத்தியந்த பகவானுக்கு ஆனுகூல்யம் பண்ணி தூய்மையை பெற்றதானே அந்த யமுனை இல்லையா. ஒரு முதல்ல புறப்பட்ட இடம் வடமதுரை, சென்று சேர்கிற இடம் இல்ல திருவாயர்பாடி, ரெண்டுக்கு நடக்கிற மார்க்க விசேஷத்தை இப்படி கொண்டாடுறோம் இல்லையா. அதாவது இந்த சம்சார நிவர்த்திய பண்ண பிறகு இல்லையா பரமபத்து சென்று அடைவிக்கிற இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிற இந்த மார்க்கம் இருக்கே இந்த அர்ச்சிலாதிங்கிற மார்க்கம், இதுவே ஒரு இதையும் புருஷார்த்தத்துல ஒரு கோட்டியா சேர்த்த, இத வெறும் மார்க்கமா கணக்கிடல. புருஷார்த்தத்தை பலத்தை நாலு பர்வாவா பண்ணி அதுல ஒரு பர்வா இந்த மார்க்கத்தின் வழியா கவனமே அர்ச்சிலாதி மார்க்கம் கவனமே ஒரு புருஷார்த்தம் மாதிரி தூய பெருநீர் யமுனை துறைவன் பெருமாள் வசுதேவனுடையதான சிரசுல ஒரு தாரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொட்டில் இருந்து தூய பெருநீருடைய யமுனையான அனுகூல விருத்தி பண்ண இல்லையா ஆதிசேஷனானவன் அதற்கு வழிகாட்டி மேல கருத்மான் திருவடியானவர் விதானம் பண்ணி கொண்டு இப்படி எழுந்துள்ளின் அழகு. அந்த தூய பெருநீர் யமுனை துறைவனை அங்க போய் சேர்ந்த பிறகு யமுனை துறைவன் பகவானுக்கு அசாதாரணமான திருநாம். அந்த யமுனையில் அவன் பண்ணதானே இல்லையா ஒரு கேளிகளுக்கெல்லாம் இல்லையா அளவே கிடையாது, பரிபூர்ண பிரம்ம அனுபவம் அந்த யமுனை துறையில இல்லையா. அல்பமான இந்த பத்த சேதனர்களுக்கெல்லாம் அங்கிருந்ததான மனுஷர்களை சொல்லல, அங்கிருந்ததான ஒரு மீன்கள் என்ன ஒரு பட்சிகள் புழுகள் பூச்சிகளுக்கு கூட அத்தனைக்கும் பரிபூர்ண பிரம்மானுபவம். இன்னைக்கும் கூட இல்லையா அந்த யமுனையில பகவானுடையதான காளிமை கிருஷ்ணர் தியானாபியாச வசீகிருத்தேன மனசா தன் நிர்குணம் நிஷ்கிரியம் தேய கச்சன யோகினோ எதிபரம் பசியந்தி பசியந்துதே அஸ்மாகம் து ததேவ லோச்சன சமத்காராய பூயாச்சிரம் காலிந்தி புலினேஷு எத்திமப்பி தன் நீலம் மகோதாவதீன மதுசூதன சரசியூலக்கூடிய மகா அத்வைதி அத்வைத வீதி பத்திகை உபாசியை சுவாராஜ்ய சிம்மாசன லப்த போதையும் தன்னை பத்தி சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த அத்வைதி இருக்கானே அவன் சொல்றான் பகவானுக்கு விக்கிரகம் கிடையாது குணம் கிடையாது யாராவது சொல்றா சொல்றவா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த தத்துவத்தை பார்த்துக்கிட்டோம். அஸ்மாக்கம் தூ நம்மோட சேர்ந்துட்டா இருக்கும் அஸ்மாக்கம்னு இல்லையா அஸ்மாக்கம் தூ ததேவ லோச்சன சமத்காராய பூயாச்சிரம் காலிந்தி புலினேஷு எத்திமபித நீலம் மகோதாவதின்னு பகவானுடைய திருமேனியினுடைய கருப்பு நிறமா தத்தம் சொர்க்காத்து. இன்னைக்கு யமுனையில இருக்க முடியாது, யமுனை கருப்பா இருக்கிறதுக்கு இல்லையா கண்ணனுடைய திருமேனி சம்சர்க்கமே காரணம்னு உத்ரேட்சிக்க முடியா அவளை அத்தற்புதமா யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு
தாடி விளக்குன்னு எனக்கும் நிறத்திசய பிரகாசத்தோடு கூடின அலங்கார தீபம். முதல்ல நித்திய விபூதியில பகல் விளக்காக இருந்தான். தன்னை காட்டிலும் உயர்ந்தோர், தன்னை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் இல்லாத எல்லாரும் தனக்கு குணங்கள்னால போகத்தினால ஞானத்தினால பரம சாமியாபன்னர்களா இருக்கக்கூடிய லோகத்துல தனக்குன்னு ஒரு இல்ல வைலட்சண்ணின் மாதிரி திருத்தியா நித்திய பூதியில பகல் விளக்காக இருந்து ஏதோ அங்கிருந்து தப்பிச்சு அவதாரம் பண்ண இடத்து அயோத்தியில இல்லையா விளக்காக இருந்து கங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி இங்க திருவாயிற்பாடியில வந்தவர். ஏன்னா திருவயோத்திலையும் குணங்கள்னால பிரசித்தர்களான அந்த வசிட்டாதிகளுக்கு மத்தியில கொஞ்சம் சோபை இருந்தது, அங்க விளக்காக இருந்தான். இங்க கிடக்கே வரக்கே அறியாதவர்களான இவர்களுக்கு மத்தியில உண்டாய் வெண்ணை சிறுமனிஷர் உவலையாக்கை சிறுமனிஷர் உவலையாக்கை நிலையினு இந்த சிறுமனிஷர்கள் மத்தியில இல்லையா ஆயர் குதத்தில் தோன்றும் அணிவிளக்காக நிரதிசய பிரகாசத்தோட அலங்கார தீபமாக இந்த திருவாயிற்பாடியில ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு. ஆயர் குலத்தில்னாக்கா அந்த ஆயர் குலத்துல வந்து பிறந்தான். குலம்ங்கிறதுக்கு ஆயருடைய கிரகம்னு அர்த்தம், இருப்பிடம்னு அர்த்தம், குருகுலம் அப்படின்னு சொல்றோம். குருகுலம்னா ஆச்சாரனுடைய குலம், அவருடைய அந்த வம்ச பரம்பரைன்னு அர்த்தம் இல்ல. குருகுலம்னாக்க ஆச்சாரியதான் நிவாசத்தான், ஆயர்கள் குலம், ஆயர்களுடைய இருப்பிடமாக திருவாயிற்பாடியில வந்து சேர்ந்து இல்லையா அங்க அணிவிளக்காக பிரகாசித்த தாயை குல விளக்கம் செய்த தாமோதரனை, யசோதையை குடல் விளக்கம் செய்த குடல்ல இல்ல என்ன தவம் செய்தவர்களோ, இவனை பெற்ற என்ன நோன்பு நோற்றாள்களோ, இவனை பெற்ற வயிறுடையாள் சொல்லும்படியா தன்மைதான அற்புதமான சேட்சிதங்களால தன்னுடைய வடிவழகால லோகமெல்லாம் ஊர்பூசிலிடும்படியாக அப்படி ஒரு மோகனமான ஆகாரத்தின் செயல்களையும் கொண்டு ஆகா இவனை பெற்ற அவளும் சொல்றா நங்கமீர் புத்திரனை பெற்றார், ஞாலத்து புத்திரனை பெற்றார், நானே மற்ற ஆறும் இல்லைன்னு சொல்ல முடியா. அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாயின்னு தேவைக்கையும் சேர்த்து அவளையும் குடல் விளக்கம் செய்த வார்த்தையும் சேர்த்து அனுசந்திப்பது. அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரன் அப்படிங்கிற சப்தம் தான், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதர சப்தத்தை சேர்க்கும் பொழுது சும்மா அவளுக்கு பெருமைப்படும்படியாக இல்லையா அவள் என்ன நோன்பு நோற்றாள்களோங்கிறதான பெருமை அவளை கடைபிடித்தது மட்டும் இல்லை இல்லையா ஏவிட்டு செய்வது இல்லையா ஒரு தாயார் தகப்பனாருக்கு பெருமை செய்வது பெருமை சேர்ப்பது எப்படின்னு கேட்ட முதல்ல என்ன பண்ணணும் இல்லையா ஜீவதோ வாக்கியக்கரணை முதல்ல அவர் சொல்றது இல்லையா வாக்கியக்கரணம் பண்றது அதுதான் முதல் பெருமையை அவருக்கு சேர்க்கிறது. அப்ப என்ன பண்ணா அந்த இடச்சியானவள் இடக்கை விளக்கை அறியாதவள் இல்லையா அவர் ஒரு தாம்பை இட்டு இவனை ஒரு உருளோடு சேர்த்து கட்டேன் ஒரு இங்க வெண்ணெய் கிளம்பு கொண்டான் அங்க ஒரு பெண்ணை கிளம்பு கொண்டான்னு இவன் செய்த தீம்புகளா வந்து எல்லாரும் இது பண்ண இல்லையா பொறுக்க மாட்டாதவளாக இவன் ஒரு உயர் உரலோடு சேர்த்து கட்டுறா. ஏன் அத துண்டு துண்டா கயிறு கிடைக்கிறது, அந்த கயிறு எடுத்து ஒரு துண்டை சேர்த்து இன்னொரு கட்டினாக்க ஒரு ரெண்டு இடைவெளி நீளம் குறையிறது, திரும்பி இன்னும் நீளமா எடுத்து கட்டா திரும்பி அதே ரெண்டு இடைவெளி குறையிறதுன்னு சொல்ல முடியா. அப்படி கடைசியில பெருமாள் இல்லையா இவளுடையதான திருவுள்ளத்தை அனுசரித்து இவளுக்கு கட்டுப்படுவது இல்லையா கண்ணினு சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு அவன் கட்டுண்ண வேணும் சங்கல்பித்து இல்லையா கட்டுண்ணாமல் போனா இந்த அவதாரத்துடைய பிரயோஜனத்தையும் இழப்பான். அதனால இந்த அவதார பிரயோஜனமே தன்னை கட்ட முடியும் பக்தியினாலையும் பிரபத்தினாலையும் அந்த ரெண்டு நாளும் தன்னை கட்ட முடியும் காண்பிப்பதற்காக அப்படி கட்டுண்ண பண்ணிய பெருமாயினா அவளுக்கு கட்டுப்பட்டது முக்கியம் இல்லை. அவள் கட்டினவள் ஒரு வார்த்தை சொன்னா எது சப்னோ இல்லையா உன்னால் இதை அவிழ்த்து கொண்டு போகுமானால் துருதுருக்க பையனே உன்னால் முடியுமான அவிழ்த்து கொண்டு போகணும்னு சொன்னான் இல்லையா. அவள் அவிழ்த்து கொள்ள கூடாதுன்னு அவளுக்கு திருவுள்ளன் புரிஞ்சுது. ஒரு சர்வசக்தியானவன் இல்லையா அப்பிரதிகதமான சங்கல்பத்துடைய சர்வசக்தியானவன் அந்த உரலிருந்து அவிழ்த்து கொள்றதுக்கு பயத்தப்படல இல்லையா. பத்துடைய அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை கடவினில் உறவிட யாப்புண்டு இயற்கிறம் உரலினோடு இணைந்திருந்து இயங்கிய எளிது. ரொம்ப அற்புதம் சாங்க வீட்டுல ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ண இல்லையா உரலினோடு இணைந்து இருந்து இல்லையா அந்த உரலோட சேர்த்து இவனை கட்டிருக்கு கட்டு இந்த கட்டுக்கு ரெண்டு பேர் ஒண்ணு இவனையும் இந்த உரலையும் சேர்த்து கட்டிருக்கு அந்த உரலோடு இணைந்திருந்து அப்படின்னா அந்த தான் அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து கொள்றதுக்கு பிரயத்தனப்படாத தன்மையில அந்த உரல் இவனும் ஒன்றாயிருந்தது. அந்த உரல் இப்படி அச்சேதனமான உரல் தன்னை அதிலிருந்து கட்டு அந்த கட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொடுத்ததுக்கு பிரயத்தனப்படலையோ அதை மாதிரி இவனும் படல. சரி சுவாமி இணைந்திருந்தது இருக்கட்டும். அப்ப ஒரு பரமசேதனும் ஒரு அச்சித் பதார்த்தம் என்ன வித்தியாசம் வியாபாரத்தை வேணுமே அப்படின்னு கேட்டா அது
ஏங்கல, இவன் ஏங்க இணைந்திருந்து ஏங்கிய இல்லையா. அந்த கட்டிலேருந்து தன்னை அவிழ்த்துக் கொள்ளாத தன்மையில அந்த அச்சேதனமான உரலோடு இவனோடு வாசி இல்லை, அதுக்கு துல்லியமா அதுக்கு இணைந்திருந்தான். பின் அதுலேருந்து இவனுக்கு என்ன வித்தியாசம், அந்த உரல் அச்சேதனமானபடினால ஐயோ நம்ம இப்படி கட்டி போட்டிருக்காங்க, இது ஏங்கல, இவன் ஏங்கினான தனைன்னு ரொம்ப அழகா இணைந்திருந்து ஏங்கி எழி. அப்படி இல்லையா, அந்த திருத்தாயார் வார்த்தையை அப்படி மதிச்சு, ஒரு சர்வ சக்தனானவன் இல்ல கேவலம் இல்ல ஒரு கயிற்றால் கட்டப்பட்ட கட்டுப்பட்டும் அந்த கட்டை அவிழ்த்து கொள்ளாமல் இல்லையா அப்படி அந்த வாக்கியகரணம் பண்ணதான தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரனா இருக்கிற ஆகாரம் தான் தாயை குடல் விளக்கம் செய்ததுல அதனுடைய காஷ்ட அதனுடைய எல்லை நிலம் இல்லையா. தாமோதரன் அப்படின்னா பெருமாளுக்கு இன்னைக்கு கூட பட்டருடைய அனுபவம் நம்பெருமாளுக்கு இல்லையா, அந்த இன்னும் எடுப்புல அன்னைக்கு யசோதையானவள் கட்டினதான அந்த கயிற்றுடைய தழும்பு இன்னும் இருக்கிறது சொல்லுவோம். அதனாலதான் நம்பெருமாளுக்கு இது பண்ணா அப்படியே அது சேவதாகும், அப்படியே உடனே இல்லையா இந்த வசத்தை வச்சுதான் அந்த இல்லையா ஸ்நான சாட்டியை கலைவாயினா கொஞ்சம் வெக்கமாகுமா பெருமாளுக்கு இல்லையா, இந்த இடுப்புல இருக்கிற தழும்பு அது பட்டர் சாதிப்பறான். இது சேஷியனுடைய இலக்கினை இருந்தபடின்னு சொல்லுவோம். சேஷபூதர்களான நாம் எல்லாம் அவனுக்கு பரதந்திரன் காட்டுறதுக்கு அவனுடைய சின்னங்களை தரிக்கிறான். அது மாதிரி சேஷியானவன் இல்லையா ஒரு சேதனம் தனக்கு பண்ணதான சின்னத்தை ஒரு ஏதோ தனக்கு பண்ணதா, நான் ஆசிரியர்களுக்கு பரதந்திரன், நாம் சேஷபூதர்கள் சேஷிக்கு பரதந்திரன் போது சேஷியானவன் நானும் என் சேஷபூத அடியார்களுக்கு பரதந்திரன் காட்ட முடியா, இது சேஷியனுடைய இலக்கினை இருக்கும்படின்னு பட்டர் சாதிப்பறான். அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி இது சித்தோபாயம் எப்படி இருக்கு, மாயனை மண்ணும் வட மதுரை மைந்தனை தூய வெறுநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இதுல பகவானுடைய அதிசயமான ஸ்வரூபம் திவ்யமங்கள விக்கிரக விசேஷம் சமஸ்த கல்யாண குணங்கள் அவனுடைய விபூதி விசேஷங்கள் அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் இத்தனையும் சொல்லப்பட்டது. இதெல்லாம் இத்தனையோடும் கூடினவன் சித்தோபாயபூதம், மண்ணும் அனைத்துறவாய் மருள் மாற்ற உருவாழியுமாய் தன் நினைவால் அனைத்தும் தரித்து ஓங்கும் தனியினையாய் இன்னமுத தமுதால் இறங்கும் திருநாரணனே மன்னிய வஞ்சகன் அப்படின்னு இது சித்தோபாயம். சாத்தியோபாய சுரூபம் என்னன்னு கேட்டாக்க நாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க தாமோதரனை இல்லையா தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் என்றார். போயபிழையும் புகுதான் அப்புறம் இருக்கட்டும், இது வரலும். தூயோமாய் வந்து நாம் தூமல கூபி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. தூயோமாய் வந்து அப்படிங்கிறதாவது பக்தன் பிரபன்னன் ரெண்டு பேருக்கும் போகும். தூய்மையாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, அது முதல்ல அசுத்தியாவது என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் உள்ள அசுத்தி என்னன்னு கேட்டா பகவானை தவிர இன்னொரு வஸ்துவில் ஏற்படுற போக்யதா புத்தி இல்லையா, இதை காட்டில அதாவது ஏராளம் நன்னாதார் முருவெளிப்ப நல்லுற்றார் கரைந்த எங்க இல்லையா எண்ணாரா துயர் விளக்கும் இவை என்ன உலகியற்கை அப்படிங்கிறது 459 திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழிக்கு வீட்டில் பிரவேச சாதிக்கும்போது அத்தியுதமாக சாதித்தார். என்னன்னு கேட்டா இல்லையா ஆழ்வார் இந்த திருவாய்மொழியில சம்சாரிகளுடைய சம்சாரிகள் பக்கம் ஏராளம் நிறையும் இல்லை, எம்பெருமானுக்கு அவனுடைய திருவுள்ள உகப்புக்கு உறுப்பாகாத இல்லையா தானும் தன்னுடைய உடைமைகளும் எல்லாம் வேண்டேன் என்றார் இல்லையா. ஒவ்வொன்னா இல்லையா தலைநிறுத்த மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே தலைநிறுத்தால் குறைவிலமே இல்லையா மேகலையால் குறைவிலமே கடைசியில் உடம்பினால் குறைவிலமேன்னு ஆத்மீயங்கள் எல்லாவற்றையும் இல்லையா பகவானுடைய திருவுள்ள உகப்புக்கு உறுப்பாகாத போது என் உடைமைகள் எதுவும் வேண்டேன்னு சாதிச்சார். கடைசியில் என்ன பண்ணார், நானும் வேண்டான்ட்ட உயிரினால் குறைவிலமே இந்த ஆத்மாவும் வேண்டான்ட்ட. ஏன் சுவாமி நித்தியமான ஆத்மாவையே வெறுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க இப்ப விளக்கினது அத்தனையும் அது நித்தியமா போய் தொடங்காலும் இத்தனையும் திரும்பி வந்துடும், அதனால ஆசிரியத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு ஔத்கண்டியம் இல்லையா பகவத் சேஷத்துவத்துக்கு உறுப்பில்லாத இடத்துல தன்னுடைய ஆத்மீயங்களோட ஆத்மாவோட வாசியரை அத்தனையும் ஒழிக்கணும்னு அப்படிப்பட்ட நிலை புகுந்த ஆழ்வார் இல்லையா நம்ம போல இந்த நிலையில் உள்ள ஒரு லோகத்துல ஆறானும் உண்டா, அவர்களோடு சேர்ந்து உஷா துணையா நம்முடையதானே இல்லையா துக்கத்தை குறைச்சிக்கலாமேன்னு அப்படி பார்த்த விடத்துல சம்சாரிகள் பக்கல் கண் வைத்தார். பார்த்தா தன் அனர்த்தத்தை காட்டிலும் சம்சாரி உண்டு அனர்த்தமானது ஆழ்வார் பிரபு பெருசா தெரியும். அப்படி சம்சாரியுடைய அனர்த்தம் ஆழ்வார் பார்த்து அதிர்ந்து போன சம்சாரியுடைய அனர்த்தம் என்னன்னு கேட்டா, இவர்கள் பகவத் விஷயத்தை தவிர எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களுடையதான லாபாலாபங்களே ஹர்ஷசோகங்களாக கொண்டிருக்கிறார்களே, இதை இவர்கள் எங்கு கற்றார்கள்? லோகத்தையும் இப்படி இல்லை, சாஸ்திரத்தையும் இப்படி இல்லையே, இதை இவர்கள் எங்கு கற்றார்கள்? லோகத்தை பகவானை தவிர இதர விஷயங்களுடைய லாபம் ஹர்ஷமாகவும் இதர விஷயங்களுடைய அலாபம் துக்கமாகவும், அதாவது பகவானை தவிர இன்னொரு வஸ்துவனுடைய அனுபவத்தை விரும்பக்கூடியதானே, அதை அப்படிப்பட்ட இதை இவர்கள் இந்த வித்தி எங்க கற்றார்கள்னு ஆழ்வார் ஆச்சரியப்பட்டு பார்த்தார். ஐயா, இந்த சம்சாரிகள் பக்கம் நம்ம இவர்கள் மத்தியில் நம்மால் இருக்க முடியாது இல்லையா, முதல்ல பெருமாளை பிரார்த்திச்சா இவர்கள் இருந்து முதல்ல இவர்கள் மத்தியிலிருந்து என்னை வாங்கு, இவர்களுக்கு மத்தியில் நம்மால வர்த்திக்கலாகாது. வரம் ஹிரதகஜ்வால பஞ்சராந்தர் வியவஸ்தி இல்லையா, நான்கு பக்கங்களையும் அக்னியை கொடுந்து விட்டு எரிகிற ஜுவால விட்டு அக்னியில் நடு எரிகிற அக்னியின் மத்தியில ஒரு கூண்டில் அடைபட்டு இல்லையா, அதுல இருக்கிறது எவ்வளவோ வரம் எதை காட்டலும் இல்லையா, சௌரி சிந்தா விமுக இல்லையா, கணகாலம் கூட எம்பெருமானை இல்லையா சிந்திக்காது இல்லையா, அப்படிப்பட்ட பகவத் அனுபவம் வீரர்களார பகவத் சிந்தனை அறவே அற்றவர்களாக இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு மத்தியில வர்த்திப்பதுன்னு ரிஷி சொன்னார். அத மாதிரி ஆழ்வா இவர்கள் மத்தியில் நம்மால வர்த்திக்கலாகாது, முதல்ல நீ புருஷார்த்தம் கொடுக்காட்டாலும் வாணும், என்னை பணிகண்டாய் சாமாரேன்னு பார்த்தா பெருமாள் அதையும் ஒண்ணு பண்ற வழியா காணும். அவனே ஆழ்வார் மனசை தேத்தி விட்டார். சரி, இவர்கள் மக்கள் நம்மால வர்த்திக்க முடியல, இப்ப இவர்கள் பெருமாளும் ஒண்ணும் இங்கேயிருந்து நம்ம இல்லையா அப்புறப்படுத்துறதா இல்ல, நாம் என்ன பண்ணுவோம், இவர்களை திருத்தி இவர்கள் மத்தியில் வர்த்திப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி, அடுத்தது ஒன்றும் தேவும் உலகம் உயிர்னு சம்சாரிகளை திருத்தியாக அவர்கள் மத்தியில் வசிப்போம்னு அப்படி அழகா. அப்ப என்னன்னு கேட்டா, அசுத்தியாவது எதுன்னு கேட்டாக்க, சர்வேஸ்வரனான சிவபதியான பகவானை தவிர இன்னொரு விஷயத்துல ஏற்படக்கூடியதான வேண்டற்பாடு, இன்னொரு விஷயத்துல ஏற்படக்கூடிய அபேட்சா புத்தி இருக்கே அதுதான் சுத்தி. அந்த அந்த அசுத்தி ஆகிற அந்த பிரயோஜனாந்தர பரத்துவம் இருக்கே அதுதான் அசுத்தி. தூயோமாயின அந்த அசுத்தி இல்லாமல் இல்லையா அனன்ய பிரயோஜனர்களாக பகவானிடத்துல அவனுடைய அனுபவ கைங்கரியங்களை தவிர வேற எதுலையும் அபேட்சை இல்லாமல் இல்ல அனன்ய பிரயோஜனராக இருக்கிறதா தூயோமாய். தூயோமாய் வந்து நாம் தூவி தூ பிரயோஜனாந்தர பரத்துவம் இருக்கிறவர்களும் என்ன செய்தாலும் அது தூய்மை ஆகாது. அப்படி பகவானை தவிர வேறொன்றை உபாயமாகவோ புருஷார்த்தமாகவோ கொள்ளாத சுத்தாந்த சித்தாந்தம் இருக்கே அதுதான் தூய்மை. முக்தைஸ்வரிய தின பிரபாத சமயாசக்தி பிரசக்தி முகுன்னு நாமெல்லாம் சுத்தாந்த சித்தாந்தி சார சாரஸ்வதான ஷடரிப்பு பணிதி சாந்தி சுத்தாந்த சீமா சுத்தாந்த இல்லையா சித்தாந்தம் அப்படிப்பட்ட அந்த சுத்தாந்த சித்தாந்தம் தான் தூய்மை. தன்னிஷ்டர்களான நாம் தூயோமாயும் பக்தனா இருந்தாலும் பிரபன்னாயிருந்தாலும் பிரயோஜனாந்தரத்தில் அபேட்சை இல்லாமல் பகவானையே இல்ல உபாயமாக பிராப்தியமாக கொண்டு வந்து தூயோமாய் வந்து நாம் தூ இதுவரும் தூயோமாய் வந்து தூமர ரூபி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கேங்கிறதெல்லாம் பக்தி யோகத்தினுடையதான பிரகாரங்களும் அதனுடைய அங்கங்களுமா. பிரபன்னனை பொறுத்தவரையில் இவைகளெல்லாம் உபாயத்தோடு துவக்கத்ததான சேஷிக்கு ஆக்யா அனுஜா கைங்கரி ரூபமான ஸ்வயம் பிரயோஜனமான அனுஷ்டானம் உத்தர கிருத்தியம். அதனால வாயினால் பாடி தூமலர் தூவி தொழு தூமலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தூயதான புஷ்பங்கள் இல்லையா, தூயதான புஷ்பங்கள்லாம் என்ன அர்த்தம், பாக்கியமான புஷ்பங்கள் பிராகிருதமான இந்த மரத்துல செடியில முளைத்த புஷ்பங்கள் இல்ல இல்ல எட்டு ஆத்ம குணங்கள் விஷ்ணோகோ பிரீத்திகரம் அப்படின்னு சொல்லப்பட்டதானே இல்லையா, அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகான்னு சொல்லக்கூடிய எட்டு ஆத்ம குணங்கள் தான் அவைகள் தான் தூமல இல்லையா. மற்ற புஷ்பங்கள்ல இருக்க எவ்வளவுதான் இல்லையா தூய புஷ்பம் எவ்வளவுதான் என்ன இல்லையா போட்டு அது இந்த கிரீத்தமான புஷ்பம் சொல்றான், அக்ரீத்தமான புஷ்பமா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் புஷ்பங்கிறது பிராகிருத பதார்த்தம். இந்த எட்டு புஷ்பங்களும் ஆத்ம குணங்களாகிற இல்லையா ஞான விசேஷங்களாகிற புஷ்பங்கள். இப்படிப்பட்ட தூமலர் தூவி தொழுது இல்லையா தொழுதுனாக்க கரணத்ரயங்கள்னாலே நமஸ்கரித்து அப்புறம் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாயினால் பாடினா அனவரதம் பகவானுடையதான கல்யாண குணங்களை பகவானுடைய பகவானுடைய திருநாமங்கள் வேற, கல்யாண குணங்கள் வேற. இல்ல, பகவானுடைய ஒவ்வொரு திருநாமும் ஒரு கல்யாண குணங்களுக்கு. யானி நாமானி கௌணானி, கௌணம்னா அப்பிரதான அமுக்கியமான கௌணானின குணப்பிரயுக்தானி இல்லையா, குணங்களை கொண்டு உண்டானதான திருநாமங்கள். அதனால இல்லையா, பெயருங்கிறதான குணங்களையே குறிக்கும், குணங்கள் தான் பெயர்னு சொல்லப்படும் இல்லையா. பகவானுடையதான கல்யாண குணங்கள், அவைகளை வாயினால் பாடி வாயினால் கீர்த்தனம் பண்ணி இல்லையா, பகவானுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணும் போது எப்படி பண்றதுன்னா, மொய்மா பூம்படி போய்கை முதலை சிறப்பட்டு நின்ற கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதான் அப்படி இல்லையா, பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நன்னா ஈடுபட்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இல்லையா. மனத்தினால் சிந்திக்கனாக பகவானுக்கு ரொம்ப நிறைய பிரீத்திகரமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மனசை இல்லையா அவனிடத்த எப்போதும் ஈடுபட்டு இந்த மனசை ஆழ்வார் முதல்ல திருவாமொழியை ஆரம்பிக்கும் பொழுதே துயரடி சுடரடி தொழுதொழிய மனனே என்று இல்லையா, அப்புறம் நெஞ்சமே நல்ல நிலை உன்னை பெற்றால் என்று சொல்லியவங்க ஒவ்வொன்றிலையும் துஞ்சு மைந்தனை மலவாள் மடவாளனை இல்லையா துஞ்சும் போது விடாமல் தொடர்கண்டான்னு சொல்ல முடியா. எப்போ மனசை பகவான் மனசு பகவானுக்கு இல்லையா அத்தியந்த பிரீத்திகரமான விஷயம் எதுன்னு கேட்டால், நம்முடைய மனசு, நம்முடைய மனசானது இதர விஷயத்துல பிரபணம் இல்லாமல் பகவானுடைய திருவடிகளில் பிரபணமாக இருந்தார், பகவானுடைய விக்கிரக குண இதில் சேஷ்டிதாதுகளில் பிரபணமாக இருக்கிற இருப்பு, அப்படி பகவானே அனவரதமான பிரீத்தியோட இல்லை அனவரதமாக சிந்தித்து தியானம் பண்ணது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, இப்படி செய்தால் போய பிழையும் புகுதருவான் இந்தனவும். போய பிழை, போயன்னா என்ன, ஏற்கனவே நடந்து முடிந்து போனேன், அதாவது இப்பொழுதும் இந்த பக்தி அல்லது பிரபத்தி ஆகிற ஞான விசேஷம் நமக்கு சதாச்சாரனுடைய அனுகிரகத்தால் உண்டாயிருக்கேன். இந்த உபாய ஞான விசேஷம் இருக்க இது உண்டான க்ஷணம் தது அதிகமே, இதுக்கு உத்தர க்ஷணம் இல்லை. எந்த க்ஷணத்துல இது உண்டாயிற்றோ, பக்தியா இருந்தால் இல்லையா தைலதாரையை போல அவிச்சின்ன ஸ்மிருதி சந்த விரூபமான பச்சட்ட சமானாக்காரமான அந்த பகவத் சேவையானது அவன் மனசுல எப்ப ஏற்படுதோ அந்த க்ஷணம் பக்தி யோகத்தினுடைய ஆரம்ப க்ஷணம். பிரபன்னனாக இருந்தால் அர்ச்சாவதாரத்தின் முன்பு இல்லையா ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்தை இருந்து கொண்டு குரு பரம்பரா அனுசந்தான பூர்வகமாக பிராட்டிய புருஷகாரமாக பற்றி இல்லையா ஐந்து அங்கங்களையும் இல்லையா இந்த மூன்று அங்கிகளையும் மனசுல திருடமா பற்றி கொண்டு இல்லையா ஆச்சாரியனால உச்சரித்தமான அந்த சரணாகதி வாக்கியத்தை அந்த துவயமந்திரத்தை உச்சரிக்கிற க்ஷணம் இருக்கே அந்த க்ஷணம் தான் இல்லையா உபாய க்ஷணம். இப்படி இதான் தது அதிகமே அப்படின்னா அந்த க்ஷணம் பிரபன்னனா இருந்த அந்த க்ஷணம் பக்தி யோகம் இந்த க்ஷணம். அந்த க்ஷணத்துல நாம் ஆசிரியத்த நமக்கு அந்த உபாய ஸ்பர்ஷம் ஏற்பட்ட அந்த க்ஷணத்துல என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டாக்க, நாம் அதுக்கு முந்தின க்ஷணங்கள்னு பண்ண பாப்பங்கள் இருக்கு, அவைகளெல்லாம் போய போயம் பூத காலம் அதுக்கு பூர்வ காலம். அப்புறம் புகுதருவா, புகுதருவா இனி புகப்போவையாக நிற்கிற, இனி நம்மிடத்துல வருவதற்கு பிரசக்தி உள்ளதாக நிற்கிற, இனிமேல் வரப்போகிறதான உத்தர பாப்பங்கள் இந்த க்ஷணத்துக்கு மேல் வரக்கூடிய, இந்த க்ஷணத்துக்கு மேல் வரக்கூடிய பாப்பங்கள் இருக்கு இல்லையா, அது பக்தியோக நிஷ்டனா இருந்தால் நாவிரதோ துஷ்சரித்தாதுன்னு ஏற்கனவே துஷ்சரித்திலிருந்து விரத்தனா இருக்கிறபடினால புத்திபூர்வமான உத்தராபராதங்களுக்கு இல்லையா மனசுல வராது, அவைகளுக்கு பிரசக்தி இராது. அப்படி அபுத்திபூர்வமாக ஏற்பட்டால் இல்லையா அவைகள் எல்லாம் அப்பொழுதே இல்லையா பகவான் அதை கணக்கு எழுதாமல் சவிச்சு அதை அஸ்லேகமா இவன் மேல ஒட்டாம போடுறது இல்லையா. புத்திபூர்வமான பாபம் ஏதானும் ஒரு பாபாரம்ப பாப விசேஷத்தினால ஏற்பட்டால் அதுக்கு பகவான் அவருக்கு அவன் பண்ணுகிற யோகமே இல்லையா அதுக்கு இந்த பிராய்ச்சித்தமாக சொல்லும். அது மாதிரி இவனுக்கு இவன் பண்ண பிரபத்தியே இந்த பாபத்தினுடைய நிவர்த்திக்காக ஒரு தரம் பண்ணான்னா அந்த அனுதாபத்தோட பண்ணப்பட்ட பிராய்ச்சித்த பிரபத்தியினால தீர்ந்தது. அதே மாதிரி பிரபன்னனுக்கும் கூட இல்லையா சாத்விக சுபாவத்தினாலையும் பகவத் அனுபவ கைங்கரியங்கள்லயே வேண்டற்பாடு இருக்கிறதுனால பக்தியோக நிஷ்டனுக்கு நாகரத்தோடு உச்சரித்தாதுன்னு சொன்ன மாதிரி இவனுக்கும் இல்லையா அனுபவ கைங்கரியங்களை இழக்கமா இழக்கக்கூடாதுங்கிற காரணத்தால இவனுக்கும் புத்திபூர்வமான அபராதம் பண்ற நோக்கு உண்டாகாது. தீபூர்வோத்தர பாப்மனம் அஜனநாத் அப்புறமா ஜாத்தேபி தன்னிஷ்கிருதே. ஏன், அதனால முதல்ல பூதருவான் இந்தனமும் இவைகளுக்கு சாஸ்திரம் சொன்னது அஸ்லேஷம் அப்படின்னு தெரியும். அஸ்லேஷம்னா ஒட்டுதல், அஸ்லேஷம்னா இவன் மேல் ஒட்டாது போதல். பூர்வம் பண்ணின பாபங்களுக்கு விநாசம், விநாசம் தான் என்ன அர்த்தம், அவைகள் பண்ணினவைகள் இவனுக்கு பலன் கொடுக்காமல் போறது. அது விநாசம்னா அது அப்படியே நிரன்வயமா, நம்ம சம்பிரதாயம் எதுக்குமே நிரன்வய விநாசம் கிடையாது. அந்த பாபங்கள்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும் அர்த்தம் இல்ல. பகவான் இதனிடத்திலேருந்து துவக்கெடுத்து வைக்கிறான் அவைகளை, அப்புறம் அவைகளுக்கு எல்லாம் வேற விநியோகம் பண்ணுவோம். அது என்ன அர்த்தம்னா, இவனிடத்திலிருந்து விலக்கி நினைப்பிட்டு வைத்துதானே புண்ணிய பாபர்னு சுவாமி இல்லையா வேதாந்தங்களுடைய கருத்தை இல்லையா ரகசிய கிரந்தங்கள் எளிய தமிழ்ல சுவாமி என்னென்னமா ஒரு சம்சயம் கூட இதை பத்தியும் வரத்துக்கு சக்தி பரம சோபானத்துல போய் இந்த இல்லையா எங்க இந்த பாபம் எங்க வந்தது இது ஒரு சுபாஷித விசாரம் பண்றார் சுவாமி. அங்க சொன்ன ஜட்டிலமான விஷயங்கள் எல்லாம் சுவாமி ரொம்ப ரொம்ப சுலபமா ஒரு ஒரு தமிழ் வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டா பரம சோபானத்துல சுகுத சாது கிருத்தியா நிகழ்ந்த பாபு கிருத்தியாங்கிறதுக்கெல்லாம் எங்க இருந்து என்ன கர்மா வருதுங்கிறது சுலபமா காண்பிச்சான் இல்லையா. அப்படி இந்த கோய விடையும் புகுதருவான் இந்தனம் இல்லையா தத்தியதே இசைக தூலம் அக்ரோ புரோதப்பதூயது ஏவம் மகாஸ்க சர்வே பாப்பான பிரது என்றேன்னு சொல்ல முடியா. ரொம்ப நுண்ணியதா மெல்லியதா இருக்கக்கூடிய ஒரு மிஞ்சின்னு சொல்லக்கூடிய புல் உற்றனம் அது அக்னியில இட்டால் அதை கொண்டு நெருப்புல போட்டால் தான் இருந்த இடம் தெரியாமல் எப்படி தகிக்கப்பட்டு அழிந்து ஒழியுமோ அத மாதிரி இவனுடைய பாபங்கள் எல்லாம் இவனுக்கு பலப்பிரதானம் பண்ண சக்தி இல்லாமல் இவனுடைய பூர்வம் பண்ண பாபங்கள் அத்தனையும் அழிந்து ஒழுகின்றன. எதனால இவனுடைய உபாய சாமர்த்தியம்னா என்ன அர்த்தம், அந்த உபாய அனுஷ்டானத்தால் பகவானுக்கு ஏற்பட்ட நிகிரக நிவர்த்தி அதுதான் உபாயத்தினுடைய சாமர்த்தியம் இல்லையா. வித்யா சாமர்த்தியாத்து வித்யா வித்யக்கு அச்சேதன வித்யக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு எல்லாம் இல்லையா ஈஸ்வருடைய சங்கல்பத்வாரா தான் எல்லாத்துக்கும் சாமர்த்தியம். வித்தியினுடைய சாமர்த்தியம் என்னன்னு கேட்டால் சர்வேஸ்வரனுக்கு இவன் பக்கம்ல அனாதிகாலமாக இந்த நிகிரகத்தை நிவர்த்திப்பித்து இல்லையா பகவானுக்கு நிகிரகம் போயிடுதுன்னா பாபங்கள்லாம் போயிடுது, ஏன்னா அந்த நிகிரகம் தான் பார்ப்போம். அத மாதிரி அந்த நிகிரகமானது உதியாதவாறு இவன் சர்வாத்மனா நம்ம திருவடிகளை தேவை கத்தி இல்லைன்னு நம்ம திருவடியில வந்து சேர்ந்தான் ஆன பின்பு இவன் மேல் நாம நிகிரகப்படக்கூடாது அப்படின்னு சர்வேஸ்வரன் இல்லையா நாம் தெரியாமல் அஜ்ஞாதமாக செய்யக்கூடிய பாப்பங்கள் அப்புறம் தெரிஞ்சு செய்யக்கூடிய பாப்பங்கள்ல தேச கால நிமித்தங்களுடைய வைகுண்ணியத்தால் அவைகளுடைய இல்லையா குறைபாட்டால செய்தது இவைகளை எல்லாம் பெருமாள் நேரடியா கணிசிக்காமல் அவைகள்ல காணா கண்ணிட்டு விட்டுடும். அதான் அஸ்லேஷம். புத்திபூர்வமான அபராதம் பண்ணினால் சாஸ்திர வியவஸ்தையை முன்னிட்டு சில புத்திபூர்வ அபராதம் பண்ணா பண்ணிட்டு போறாமோ விட முடியாது அது இல்ல லோக சாஸ்திர வியவஸ்தைகள். அதனால பகவான் என்ன பண்றான் அந்த விஷயத்துல மட்டும் இல்லையா புத்திபூர்வ அபராதத்தை அப்படியே விடாமல் அவைகளுக்கு அவனுக்கு அனுதாபங்கள் இல்லையா லஜ்ஜா அனுதாபங்கள் ஏற்பட்டு அவன் இல்லையா ஒரு ஒரு சுலபமான தன்னுடைய ஆக்கிஞ்சன்யமான அதிகாரத்துக்கு அனுகுணமான ஒரு புனப்பிரபத்தி எப்படி இருந்தாலும் உபாய நிஷ்டனுக்கு அபராதங்களும் அந்தந்த உபாயத்தினாலேயே போகும். யோக நிஷ்டனுக்கு அவன் பண்ண புத்திபூர்வ அபராதங்களுக்கு அந்த யோகத்தினுடைய புனருஷ்காரமே அவனுக்கு. அது மாதிரி இவனுக்கு பிரபத்தி நிஷ்டனுக்கு இவன் பண்ண புத்திபூர்வ அபராதத்துக்கு இல்லையா புனப்பிரபத்தியே. அபாய சம்பிரவே சத்யா பிராயச்சித்தம் சமாச்சரே பிராயச்சித்த சாஸ்திர எத்மன சரணம் ரஜே உலகான வல்வினைக்கு உள்ளம் வெறிவு உலகளந்தா வரதாமரையினை வன் சரணாக வரிப்பவர் தான் கலைதான் எனவழும் கண்மன் துறப்ப துறந்திடனும் இளைதான் எனக எங்கள் பிரானொழு பேரொழுமே சொன்ன மாதிரி இல்லையா போய விளையும் புகுதருவான் இந்தனமும் தீயினின் தூசாகும்.